السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டவர்களாக இந்த மார்க்க சபையை ஆரம்பிப்போமாக. கலந்து கொண்ட உங்களுக்கும் பேசுகின்ற எனக்கும் நல்ல விஷயங்களை பயன்பெறக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய, நேரு வழியை அதிகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வின் நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய இல்மாக நாம் கேட்கின்ற பேசுகின்ற இல்மை அல்லாஹ் ஆசி அருள்வானாக. நம்முடைய இன்மை வாழ்க்கையை விட வறுமை வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் ஆசி அருள்வானாக. அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அல்லாஹுவின் குடும்பத்தை அடைந்த நன்மக்களோடு அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து பெண்களுக்காக ஒரு மார்க்க கல்வி வகுப்பு இஸ்லாமிய கொள்கையை பற்றி தொடர்ந்து 5 நாட்களாக நடத்தி முடித்துவிட்டு அல்லாஹ்வின் அருளால் இன்று ஒரு பொது நிகழ்ச்சியாக சகோதரர்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்பு சகோதரர் கூறியது போன்று அவங்களுடைய ஏனைய வேலைகளை எல்லாம் விட்டு ஓய்வு நேரங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, மறுமையை பற்றிய சிந்தனையை குறிப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஆனால் இது போன்ற சபையில் அதிகம் அதிகம் கலந்து கொள்வதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதை, அல்லாஹ்வுக்கு ஆனால் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், நிஅமதானி நிஅமதானி மஸ்பூரும் ஃபீஹிமா கஸீரும் மினன்னாஸ், நிஅமதானி مغبور فيهما كثير من الناس الصحة والفراغ. اللهுடைய இரண்டு அற்புதங்கள், அல்லாஹ்வுடைய இரண்டு விசேஷமான குறிப்பிடத்தக்க இரண்டு அற்புதங்கள். ஆனால் மக்கள் அந்த இரண்டு அற்புதங்களை குறித்து அதனுடைய மதிப்பு தெரியாமல் அதிலே அவர்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுகிறார்கள், ஏமாற்றவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இரண்டு அற்புதங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், ஆனால் அந்த இரண்டு அற்புதங்களுடைய அந்த மதிப்பு அந்த அருமை தெரியாத காரணத்தால் அதை மக்கள் வீணாக்கி விடுகிறார்கள், அதை சரியாக பயன்படுத்தாத காரணத்தால் அவர்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சரி, அந்த இரண்டு அற்புதங்களுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸஹது வல் ஃபராஹ், الصحة والفراغ. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் முதலாவது என்ன? அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற உடல் ஆரோக்கியம். இரண்டாவது அல் ஃபராஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள், இந்த இரண்டும் அல்லாஹுடைய நியமனங்கள். ஆனால் அதிகமான மக்கள் இதனுடைய அருமை தெரியாதவர்களாக, இதனுடைய மதிப்பு தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை, இந்த ஹதீஸை நமக்கு கூறுவதை கொண்டு நமது கவனத்தை எதற்பக்கம் திருப்புகிறார்கள்? அன்புக்குரியவர்களே, இன்று நமது வாழ்க்கை எப்படி கழிகிறது என்றால், ஒரு இயந்திரமாக கழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நமது வாழ்க்கை ஒரு இயந்திரமாக கழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்றாட வேலைகளிலே ஈடுபட்டு முதலில் வாலிபத்தை எல்லாம் படிப்புக்காக, ஒரு டிகிரி வாங்குவதற்காக, பிறகு அது வாங்கியதற்கு பிறகு வாழ்க்கையில் செட்டிலாக வேண்டும் என்று வேலை தேடி வேலையில் அமர்வதற்காக, பிறகு வேலை தேடியவுடன் கல்யாணம் முடித்து பிள்ளைகள் பெற்று செட்டிலாக வேண்டும் என்று அந்த ஒரு தேட்டத்திலே எஞ்சியிருக்கக்கூடிய வாலிப காலம், பிறகு முதுமை எட்டி பார்க்கிறது. அதற்கு பிறகு பிள்ளைகளை பெற்றெடுத்திருந்தால் அந்த பிள்ளைகளை நல்ல இடத்திலே திருமணம் கொடுத்து வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொத்தை தேடி வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தர வேண்டும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, தரமான ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கையை தேடி தர வேண்டும் என்று பிறகு பிள்ளைகளுக்காக வாழ்ந்து இப்படியே இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரம், அந்த நிர்ணயிக்கப்பட்ட தேதி, அந்த நிர்ணயிக்கப்பட்ட நாள், அந்த நிர்ணயிக்கப்பட்ட இடம், அல்லாஹ்வுடைய மாணவர் வருகிறார், முன்னறிவிப்பு இல்லாமல் வருகிறார், யாருடைய அனுமதியும் பெறாமல் வருகிறார், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை அழைத்து சென்று விடுவார். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை அழைத்து சென்று விடுவார். இதிலே சிலருக்கு அல்லாஹ் அனுப்புறானில் அவருடைய நாட்டப்படி அல்லாஹ் அவருடைய உத்தரம் அனுப்புறானிலே சொல்கிறார், சிலரை சிறு பிராயத்திலும் கூட நாம் அள்ளிக்கொள்வோம், எடுத்துக் கொள்வோம். சிலருக்கு இந்த உரிய வாழ்க்கை வரை நாம் வாழ்க்கையில் அவகாசம் கொடுப்போம். கொஞ்சம் நமது வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். இதுவரை நாம் கடந்து வந்திருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒவ்வொருவரும் அவர் அவருடைய வயதுக்கு ஏற்ப தனது வாழ்க்கையில் அவர் மிச்சப்படுத்தி எதை வைத்திருக்கிறார், கையில் அவரிடம் என்ன இருக்கிறது, தனது படிப்பிலிருந்து தான் சம்பாதித்ததிலிருந்து இந்த உலக வாழ்க்கையில் அவர் செலவழித்த காலை மாலை இரவு பகல் இதிலிருந்து அவர் சம்பாதித்து வைத்திருந்தது, சம்பாதித்து சேர்த்து வைத்திருப்பது என்ன என்று கொஞ்சம் ஒவ்வொருவரும் தனது வாழ்க்கையில் ஒரு பிந்தைய பகுதியை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திப்பார்கள். சிலர் சொல்லலாம், நான் 1 கோடி ரூபாய் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று. சிலர் சொல்லலாம், நான் 2 கோடி ரூபாய் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று. சிலர் சொல்லலாம், நான் ஒரு பெரிய நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் செய்திருக்கிறேன் என்று நிறுவி இருக்கிறேன். சிலர் சொல்லலாம், நிறைய சொத்துக்களை வாங்கி வைத்திருக்கிறேன், நிறைய வியாபாரங்களை பெருக்கி வைத்திருக்கிறேன், நிறைய பிராந்திகளை அமைத்து வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சிலர் சொல்லலாம், சொல்வார்களா இல்லையா? சொல்லலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இங்கே என்ன சிந்திக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் என்ன கேட்கிறான் என்றால், நீங்கள் சொல்கிறீர்களா நான் இந்த துன்யாவிலே இவ்வளவு சேர்த்தேன் என்று, இவையெல்லாம் நீங்கள் சேர்த்தவை அல்ல, இவையெல்லாம் நீங்கள் சேர்த்தவை அல்ல, இது ஒரு ஏமாற்றம், இவையெல்லாம் நீங்கள் விட்டு போகக்கூடியவை. இது நீங்கள் படித்த படிப்பு, எந்த படிப்புக்காக 25 ஆண்டுகள் நர்சரி 2 வயசுல கொண்டு போய் சிரிச்சுதான் இந்த
பள்ளிக்கூடத்தில் விரும்பினார் விரும்பாட்டியும் கோடு கதறி அலுவல வயசுல அம்மாவின் செல்லத்தை தந்தையின் பாந்தத்தை உணர வேண்டிய வயசுல கொண்டு போய் 2 வயசுல கொண்டு போய் 2.5 வயசுல கொண்டு போய் நர்சில் நிற்கின்றிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்கேஜி யூகேஜி இப்படி அவர் டிகிரி வாங்கி முடிக்கிறதுனால 25 வருஷம் சரியா ஏறக்குறைய அந்த படிப்பு. பிறகு செல்வம் நாம் என்ன நினைக்கிறோம், இவையெல்லாம் நாம் சேர்த்து வைத்திருப்போம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இல்லை இவையெல்லாம் நீ விட்டு வரக்கூடியதை புரிகிறதா? எல்லாரும் இல்லை கவனமா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்போ நம்ம பெரிய பயான ஒரு செய்ய வரவே சில விஷயங்களை உங்களோடு சேர்ந்து நானும் உணர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில விஷயங்களை உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு பேசுவதன் மூலமாக நானும் உணர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்ப நம்முடைய படிப்பு டிகிரி நாம் சேர்த்து வைத்தது என்று நினைக்கிறோம். செல்வம், பேங்க் பேலன்ஸ், சொத்து, நம்முடைய வியாபாரம், இவையெல்லாம் நாம் சேர்த்தது என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இவையெல்லாம் நீ சேர்த்ததல்ல, இவையெல்லாம் நீ விடக்கூடியது, விட்டு விட்டு போகக்கூடியது, நீ இழக்கக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இவையெல்லாம் நீ இழக்கக்கூடியது, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இவை உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டுவிடும். சரியா இல்லையா? நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இவையெல்லாம் உன்னிடமிருந்து வாங்கப்படாது, பறிக்கப்பட்டுவிடும். மூத்தானவர் படுத்து கிடக்கும் போது அவர் கட்டியிருக்கிற ரோலக்ஸ் பார்த்து அவர் வச்சிருக்கிற தங்கம், அவர் வச்சிருக்கிற அந்த மாணிக்க மரகம் போது அவர் எரிச்சிவார் வரவில்லை என்றால் பறிப்பான். சொத்துக்களை பாருங்க, யாராவது இறந்து விட்டால் இந்த முஸ்லீம்களுடைய ஒரு அவல நிலையை பார்க்கலாம். ஜனாதாவை வைத்துக் கொண்டு குறிப்பாக செல்வ குடும்பத்திலே ஜனாதாவை வைத்துக் கொண்டு அங்கே ஒரு அறையிலே கதவை பூட்டி கொண்டு சொத்துக்காக அழைத்துக் கொள்ளக்கூடிய குடும்பத்தினரை பார்க்கலாம். ஜனாதாவை சந்திப்பதற்கு ஜனாதாவை பார்ப்பதற்காக சென்றிருந்தால் அங்கு அறையிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. என்னப்பா சொத்து கட்சி என்ன அறுத்தவது? பறிக்கப்படுகிறது, விழுக்கப்படுகிறது. இப்போது நமக்கு மிஞ்சியது என்ன? எல்லாவற்றையும் கழுத்தி கொண்டு 2 கபன் துணிகளை புரட்டி விடுவார்கள். நம்மிடமிருந்து நாம் படித்த படிப்பு பறிக்கப்பட்டு விடும். டிகிரி நீ இருக்க டாக்டர் எப்ப மறந்துட்டு போனாரு, டாக்டர் எப்ப கபூர்ல ஒதுக்கினா கேட்பாரு, டாக்டரை கொண்டு போய் எப்ப கபூர்ல வைக்க போறீங்க, டாக்டருக்கு எப்ப ஜனாத எப்ப தொழுகை ஒதுக்கினா கேட்பாங்க, ஜனாதாவுக்கு எப்ப தொழுகன்னு கேட்பாங்க. டிகிரி போனது, சொத்து போனது, செல்வம் போனது, கட்டி வைத்திருந்த கட்டணங்கள் போனது, எல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டன. அப்ப நாம் எதை சேர்த்தோம் என்று சொன்னோமோ அதை நாம் இழந்து விடுகிறோம். அப்ப உண்மையில் அவை நாம் சேர்த்தவை என்ன? நாம் இழக்க போகக்கூடியவை. அதை எப்படி நாம் சேர்த்தது என்று சொல்ல முடியும்? ஒரு ஏமாற்றம். இப்படி ஒரு கொஞ்ச நேரத்திற்கு, ஒரு டெம்பரவரி, ஒரு சிறிது நேரத்திற்கு, அதுவும் அந்த டெம்பரவரி என்று சொன்னால் அந்த டெம்பரவரியில் தான் இது நாம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த டெம்பரவரி அந்த டயத்தில் தான் இன்று நமக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தை கண்டிப்பிற்குரியவர்கள் எப்படி சொல்கிறார் பாருங்கள். சூரா கருத்துடைய 17வது அத்தியாயம் 7வது أحسن عملا وإنا لجاعلون ما عليها صعيدا جرزا. الله أكبر. نعم فارك كل إندالك أمور مرم نعم الوالك يقول إطلاق باكي سر قرم دي هلأي كنت نريد تبارك الأول من إنك الفارك جوزي தான் இந்த பருவத்திலிருந்து மாறுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? நினைப்பார்களா? நினைப்பார்களா? நினைக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுமோ தனது தந்தை தாயை பார்க்கிறார்கள், தனது மூத்த சகோதரனை பார்க்கிறார்கள், தனது மாமனை பார்க்கிறார்கள், சாச்சாவை பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைக்கிறார்களா, இந்த சிறு பிராயத்திலிருந்து நாம் இந்த நிலையில் மாறுவோம் என்று அவர்கள் என்ன நினைப்பது? பாவம் சின்ன பிள்ளை. வாலிபர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், புத்திசாலிகள், பெரிய பட்டங்களை படித்து வைத்து விட்டோம், டாப் ரேங்கிலே பாஸ் ஆகிவிட்டோம் என்று நினைக்கக்கூடிய வாலிபர்களை நினைத்திருப்பார்கள். வயது முதிர்ந்த தனது தந்தையை, தனது பாட்டனை, தனது பாட்டியை எல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த வாலிபத்திலிருந்து இந்த வயோதிகத்திற்கு தான் மாறுவோமா என்று அவர்கள் நினைக்கிறார்களா? யாராவது நினைத்திருக்கிறார்களா? நினைக்கிறார்களா? ஒரு வயோதிகளை பார்க்கும் போது ஒரு வாலிபர் கொஞ்சம் நிதானித்து, நானும் இப்படித்தான் மாறுவேன் ஒரு நாள், எனது முடியும் நினைக்கப் போகிறது, எனது தோளும் சுருங்கப் போகிறது, எனது வலிமையும் புரிந்து எனக்கு பலவீனம் ஏற்படும், எனது கண் பார்வை மந்தும், என் உடலிலே தளர்ச்சி ஏற்படும், என் தலையிலே தளர்ச்சி ஏற்படும், எனக்கும் இந்த பலவீனம், என் தந்தைக்கு என்னுடைய பாட்டனுக்கு ஏற்பட்ட பலவீனம் எனக்கும் ஏற்படத்தான் போகிறது, அவர்கள் அடைந்த அந்த வயதை நானும் அடையத்தான் போகிறேன் என்று நினைக்கிறார்களா? சரி விடுங்கள். அவர்களை நரை எட்டிவிட்டது. அவலம் அறிவு வர வேண்டிய அளவிற்கு, புத்தி பெற வேண்டிய அளவிற்கு, உணர்வு வர வேண்டிய அளவிற்குரிய ஒரு வாழ்க்கையை நாம் உனக்கு கொடுக்கவில்லையா மனிதனே? ஒஜாவுக்கு முன்னதீர், எச்சரிப்பவன் உங்களுக்கு வந்தானே, எச்சரிப்பவன் உங்களுக்கு வந்தானே. சொல்கிறார்கள், எச்சரிப்பவர் என்றால் யார் தெரியுமா? இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறிய எச்சரிப்பவன் என்று அல்லாஹ் சொல்கிறாங்களா? ஒவ்வொருவருக்கும் எச்சரிப்பவர் வந்திருக்கிறார் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். யாராக சொல்லுங்க, யாரோ இன்னும் கொஞ்சம் ஓரளவு நினைக்கிறாங்க. உங்களது மூடி நரைக்கிறது அல்லவா, அந்த கருப்பு மூடி நரைக்கிறது அல்லவா, எச்சரிப்பாளர் உங்களுக்கு வந்தார். தலைமுடி நரைக்கும் போது, தாடி மூடி நரைக்கும் போது, மீசையின் மூடி நரைக்கும் போது, கண்டிப்பாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய எச்சரிக்கை, மனிதனே அடுத்து நீ பலவீனப்பட போகிறாய், உனது பலத்தை நீ இழக்கப் போகிறாய், உனது வாலிபம் வயோதிகமாக மாறப்போகிறது, உனது ஆற்றலில் குறையப் போகிறது, உனது பார்வை குறையப் போகிறது, உனது கை கால அறிவு திறமை அனைத்திலும் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றல், அந்த வலிமை இனி குறையப் போகிறது. குழந்தையாக இருந்த போது கூடிக்கொண்டே வந்தது, குழந்தையாக இருந்த போது கூடிக்கொண்டே வருகிறது, இல்லாமல் இருந்தது குழந்தையாக தவழும் பொழுது அப்படியே கூடிக்கொண்டே வருகிறது, வாலிபத்தில் ஒரு நிறைவை அடைகிறது, பிறகு மீண்டும் அது இறங்கிக் கொண்டே வருகிறது. ஆனால் என்ன நினைக்கிறான் மனிதன்? தன்னை எப்படியெல்லாம் மாற்ற நினைக்கிறான், தனது அந்த வாலிபத்தை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள நினைக்கிறான், தனது அந்த பலவீனத்தை முழுமையை எப்படியெல்லாம் மறைக்க நினைக்கிறான். முடியுமா? முடியுமா? எங்கேயாவது ஆற்றல் இருக்கிறதா, எங்கேயாவது மருந்து இருக்கிறதா, ஏதாவது சயின்ஸ் டெக்னாலஜியிலே கண்டுபிடிப்பிலே ஏதாவது இருக்கிறதா? முழுமை வரவே வராது உங்களுக்கு இந்த மருந்தை சாப்பிடுங்க. பாருங்கள், எப்படி நமது வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது, எப்படி எப்படி வாழ்க்கை நமக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது, எப்படி சென்று கொண்டிருக்கிறது. அப்ப திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவோ நமக்கு தெரிகிறது, ஆனால் ஒன்றுமே இல்லை. ஏன் இவை எதைத்தையும் நாம் விட்டுச் செல்லப் போகிறோம்? அல்லாஹ் ஒரு காலா சொல்லக்கூடிய இந்த வசனம் சூராவுக்கு 18வது அத்தியாயம் வெள்ளிக்கிழமையில ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஓத வேண்டிய ஒரு அத்தியாயம். இதனுடைய அர்த்தங்களை கருத்துக்களை எடுத்து ஒரு முறையாவது படுத்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமிக்கு மேலுள்ள அனைத்தையும், இந்த பூமிக்கு நாம் அலங்காரமாக வைத்திருக்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு டெக்கரேஷன், அலங்கரிக்கப்பட்டது. தோட்டத்திற்கு பூக்கள் அலங்காரமாக இருப்பது போன்று, ஒரு கட்டிடத்திற்கு அதன் நிறம் அலங்காரமாக இருப்பது போன்று, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய அத்தனையும் ஒரு அலங்காரம். எப்படிப்பட்ட அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறான், அது ஒரு சிறு ஒரு குறுகிய நேரத்திற்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. குறுகிய நேரத்திற்காக இந்த பூமிக்கு மேல் நாம் அலங்காரமாக எதையெல்லாம் ஆக்கினோமோ அந்த அலங்காரங்களை எல்லாம் ஒரு நாள் வரும் பொழுது அலைஹா இவ்வளவு அழகோடு அலங்காரத்தோடு தோட்டம் துறவுகளாக ஆறுகளாக நதிகளாக கடலாக மலையாக இருந்த இந்த பூமியை நாம் ஒரு கொட்டன் பூமியாக, தரமான ஒரு பூமியாக, காய்ந்த ஒரு பூமியாக மாற்றிவிடுவோம். இந்த அலங்காரங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏன் நான் ஏற்படுத்தினேன் என்றும் நமக்கு இதே வசனத்திலே சொல்கிறார். இந்த அலங்காரங்களை கொண்டு மனிதன் ஏமாறும்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னா ஜஅல்னா மஅல் அர்தி ஜீனத்தன் லஹா லினப்லுவஹும் ஐயுஹும் அஹ்சனு அமலா. இதுதான் சகோதரர்களே நம்முடைய சோதனை, இதுதான் நம்முடைய சோதனை. இந்த அலங்காரமான உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு மறுமையின் அந்த சிந்தனையிலிருந்து நமது கவனத்தை திருப்பக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு மறுமைக்குரியவர்களாக, அல்லாஹ்விற்குரியவர்களாக, மறுமையின் பிள்ளைகளாக நாம் எப்படி மாறுவோம், எப்படி மாற வேண்டும்? தினம் முழுவதும் ஐயும் அக்சரும் அமலா, யார் மிக அழகிய அமலை அதிகம் செய்து கொள்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக நாம் இந்த அலங்காரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இதற்காக அல்ல, இந்த அலங்காரத்திலே மனதை பதிவெடுத்து இந்த அலங்காரத்தை, எந்த அலங்காரம் எது பிறகு ஒரு நாள் குப்பையாக மாறப்போகிறதோ இல்லாமலாக போகிறதோ, எது நமது கையிலிருந்து பறிக்கப்படுமோ அந்த அலங்காரத்திலே மனதை பறிகொடுத்து கடைசியிலே செல்லும் பொழுது காலி கையாக, வெறும் கையாக செல்வதற்காக அல்ல. நம்புவோம் ஐயும் அமலா, யாருடைய அமல்கள் மறுமையின் அமல்கள் அதிகம் இருக்கிறது, அழகாக இருக்கிறது, மன தூய்மையோடு இருக்கிறது, அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக செய்யப்பட்டிருக்கிறது என்று சோதிப்பதற்காக இந்த அலங்காரம். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நாம் மோதி பார்க்க வேண்டும். நான் இந்த அலங்காரமான வாழ்க்கையிலே ஏமாந்து போயிருக்கிறேனா அல்லது சுதாரித்து இருக்கிறேனா என்று பார்க்கலாம். ஒவ்வொருவரும் பரிசோதிக்க வேண்டிய நேரமா இல்லையா? மோத்தா போனதுக்கு பிறகு கபூர்ல போயா பரிசோதிக்க முடியும்? மலக்குள் போத்து கதவை கட்டியதற்கு பிறகா பரிசோதிக்க முடியும்? அல்லது நம்மை அழைத்து சென்று மருத்துவமனையிலே படுக்க வைத்ததற்கு பிறகா நாம் யோசிக்க முடியும்? இல்லை சகோதரர்களே, முடியாது. அப்போது நேரம் தவறு இருக்கும். நமது பிசி அத்தனை பிசி, எவ்வளவு பிசி? அத்தனை பிசி, எல்லாவற்றிலும் பிசி பிசி பிசி. ஆனால் மலக்குள் போத்துக்கு அந்த பிசி எல்லாம் தெரியாது. மறுமையில் குறிக்கப்பட்ட அந்த நேரத்திற்கு நமது விஷயம் எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிந்து நல்ல மக்கள் தான், ஆனால் வியாபாரம் தொழில் துறையில அவ்வளவு விஷயமானவர்கள். அந்த சகோதரனுடைய மரணம் எங்கு வந்தது தெரியுமா? அனாதையாக. எப்படி? வியாபாரம் தொழில் துறை என்று பல மீட்டிங்களுக்காக அவர்கள் பறந்து கொண்டிருக்கும் பொழுது, சென்ற இடத்திலே மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மீட்டிங்கிலே பேசி கொண்டிருக்கும் போது, கான்பரன்ஸிலே பல கோடி சொத்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே நெஞ்சை பிடிக்கிறார். அவ்வளவுதான், அதற்கு மேல் பேச்சு இல்லை. முற்றிலுமாக அல்லாஹ் சொல்கிறார், உணர்ந்து பாருங்கள். கொஞ்சம் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு எவ்வளவு முடிந்திருக்கிறது, எவ்வளவு மிச்சம் இருக்கிறது சொல்ல முடியுமா? யாராவது முடிந்ததை சொல்லலாம், மிச்சம் இருக்கிறதை சொல்ல முடியுமா? ஒரு நான் இன்று உங்களோடு இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இன்று இரவிலே எனக்கு விமானம் என்றால் அதில் ஏறுவதற்கு எனக்கு உறுதி கிடையாது. நான் எனது குடும்பத்தை திரும்ப பார்ப்பேனா என்பதற்கு எனக்கு உறுதி கிடையாது. பயணம் எங்கே நிச்சயிக்கப்படுகிறது? எல்லா இடத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. நாம் ஒரு இடத்திற்கு பயணத்திற்கான திட்டத்தை போட்டுக் கொண்டிருப்போம், அல்லாஹ்வோ வேறொரு இடத்திற்கு பயணத்திற்கு திட்டம் போட்டு வைத்திருப்பான். அல்லாஹ்வின் திட்டம் தான் நிகழ்க்கும். அல்லாஹ் சொல்கிறான் சூரா லுக்மானுடைய கடைசி வசனம் 31வது அத்தியாயத்தில் கண்டிப்பாக படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே மனிதனே, உன் உயிர் எங்கே தாவப் போகிறது என்று உனக்கு தெரியாது. உன் உயிர் எங்கே தாவப் போகிறது என்று உனக்கு தெரியாது. அப்போலா மருத்துவமனையில் உள்ள நோயாளிக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக வேண்டி அமெரிக்காவிலிருந்து டாக்டர் வந்தார். இங்க இருந்து அமெரிக்காவிலிருந்து டாக்டர் வர்றாரு. ஏர்போர்ட்ல இருந்து ஆஸ்பத்திரி போறதுக்காக இவர் ஆக்சிடென்ட்ல போட்டா போயிட்டார். சக்கராந்த ஹாலில் உள்ள மனிதனுக்கு அவருடைய உயிருக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக, உடலுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து டாக்டர் வருகிறார். ஏர்போர்ட்ல இறங்கி ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள ஆக்சிடென்ட் இவர் மட்டாகி இருக்கிறார். கொஞ்சம் நினைத்து பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனங்களிலா எத்தனை வசனங்களிலே நமது வறுமையின் பயணத்தில் நமக்கு தடையாக இருக்கக்கூடிய, வறுமையின் பயணத்தை நமக்கு மறக்க வைக்கக்கூடிய, வறுமையின் பயணத்திலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடிய காரியங்கள், விஷயங்கள், பொருட்கள் என்ன என்று அல்லாஹ் பட்டியல் போட்டு காட்டுகிறார். இன்றைக்காவது அதை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் சொல்கிறார், படித்து பாருங்கள். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِنْدَهُ حُسْنُ الْمَآبِ قل أنبئكم بخير من ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. கையிலே எழுதி வைத்துக் கொண்டு இந்த வசனத்தை, இதை எழுதி வைத்துக் கொண்டு இதனுடைய பொருளை எழுதி வைத்துக் கொண்டு காலையில் ஒரு முறை பாருங்கள், மாலையில் ஒரு முறை பாருங்கள், படுப்பதற்கு முன்பு ஒரு முறை பாருங்கள், படுத்து எழுந்தவுடன் ஒரு முறை பாருங்கள். ஏன் அவ்வளவு நினைவூட்டக்கூடிய ஒரு வசனம் இது. ஒரு மயக்கத்தில் இருப்பவனுக்கு தண்ணீர் தெளித்து அவனுடைய மயக்கத்தை தெளிவிப்பதற்காக எப்படி ஒரு சொல் அல்லது ஒரு செயல் செய்யப்படுமோ, இந்த துன்யாவிலே மயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிய நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தெளிவு சொல்பவர்கள் யார் கொடுக்க? நமது ரப்பு கொடுக்கக்கூடிய தெளிவு. யார் மறுமைக்காக வாழ வேண்டும் என்று அந்த உறுதியில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை. யார் இந்த துன்யாவின் உண்மையை புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை. யார் மறுமையின் அந்த உண்மை நிலையை, மறுமையின் மகத்தான அந்த நிலையை அழிவில்லாத, முடிவில்லாத, நிரந்தரமான, நிச்சயமான, உறுதியான, சந்தேகத்திற்கு இடமில்லாத, இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாகி அந்த மறுமை வாழ்க்கையை முன்வைத்து யார் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லா சொல்லக்கூடிய அறிவுரை, அவர்களுக்கு அல்லா நினைவூட்டக்கூடிய நினைவூட்டல் என்ன சொல்கிறார். மக்களே, உங்களுக்கு கொஞ்சம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு கொஞ்சம் அழகான காண்பிக்கப்படுகிறது. அப்படியெல்லாம் உண்மையில் அழகு எப்படி இப்படிதான் அழகா காண்பிக்கப்படும். நாம என்ன இருந்தோம் ஷோ செய்யப்படுகிறது இப்படி, உண்மையில ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படி காண்பிக்கப்படுகிறது. எதை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நாம் இன்று பார்த்து பிரமிக்கக்கூடிய இந்த துன்யாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நாம் இன்று பார்த்து வியக்கக்கூடிய இந்த துன்யாவை பார்த்து எதற்காக இரவும் பகலை நாம் இப்போது அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோமோ, எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்கள். மனைவி மக்களை விட்டு எத்தனை பேர் உறவுகளை விட்டு எத்தனை பேர், பெற்ற தாய் தந்தைகளை விட்டு எத்தனை பேர், அந்நிய நாட்டிலே அகதிகளை போன்ற எப்படி ஒரு ஒரு வகையிலே பார்த்தார் என்ன, ஒரு அகதி வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக பல சிரமங்களுக்கு இடையிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த விருப்பங்கள், நீ விரும்பக்கூடிய இந்த விருப்பம் இருக்கிறது அல்லவா, இந்த ஆசைகள் இருக்கிறது அல்லவா, இவற்றின் மீது உனக்கு ஒரு மோகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதை பார்க்கும் பொழுது உனக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அதை பார்க்கும் பொழுது உனக்கு ஏற்படக்கூடிய ஒரு திருப்தி, அது கையிலே கிடைத்தால் உனக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான அந்த மனநிலை, விரும்புவது கிடைச்சிச்சு, ஆஹா நான் சக்சஸ் ஆயிட்டேன், ஆஹா என் முயற்சி வெற்றி அடைந்து விட்டது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா, அது உனக்கு ஒரு அலங்காரமாக ஆக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்ல வருகிறான், பிறன் பட்டியல் போடுகிறான், மீனன் நிஷா பெண்கள் இந்த பெண்களின் மீது ஏற்படக்கூடிய இந்த இச்சை மோகம் இது உனக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் என்ன அர்த்தம், எந்த இன்பத்தை தேடி நீ அங்கே செல்கிறாயோ அது உண்மையில் இன்பம் இல்லை, அங்கே என்ன மறைந்திருக்கிறது, துன்பம் மறைந்திருக்கிறது. என்ன மறைந்திருக்கிறது, துன்பம் மறைந்திருக்கிறது. ஹலாலை தவிர அத்தனை ஹலாலும் துன்பம் தான். ஹலாலாக முடிக்கக்கூடிய அந்த திருமணத்தின் இன்பத்தை தவிர ஹலாலில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும் ஒரு அற்பம் துன்பத்தானே தவிர இல்லை. ஆனால் மனிதனுக்கு புரிகிறதா, மனிதன் உணர்கிறானா? இன்று உலகத்திலே செலவழிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய செல்வங்கள் ஹராமான இன்பத்திற்காக வினந்திசா, உண்மையா இல்லையா சொல்லுகிறேன், கொஞ்சம் உணர்ந்து பாருங்க எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அற்ப சுகத்திற்காக ஹராம் எதற்கு பின்னால் கேவலம் மறைந்திருக்கிறதோ, எதற்கு பின்னால் மிகப்பெரிய கொடிய நோய் மறைந்திருக்கிறதோ, எதற்கு பின்னால் மிகப்பெரிய ஆபத்து மறைந்திருக்கிறதோ, எதற்கு பின்னால் மிகப்பெரிய துன்யாவுடைய அந்த கெட்ட முடிவு மறைந்திருக்கிறதோ, அதற்கு பின்னால் மனிதன் எப்படிப்பட்ட ஏமாற்றத்திலே ஓடுகிறான். உலகத்திலே வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய கொலைகள், கொடூரமான கொலைகள், கொலைகள், இந்த கொலைகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று நீங்கள் அங்கே படித்து பாருங்கள். பெண்களாக இருப்பார்கள், தவறான பழக்கங்கள், தவறான வழியிலே தேடப்பட்ட அற்ப இன்பங்களாகத்தான் இருக்கும். சரியா இல்லையா? குழந்தைகளின் மீது, குடும்பத்தின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய பிரியம், என் குழந்தை, எனது பிள்ளைகள். ஆனால் இந்த ஒரு மோகம் சில நேரங்களிலே அவனது கண்ணை மறைக்கக்கூடிய அளவு போகும்போது அதை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அந்த அன்பு என்பது பிள்ளைகளின் மீது வைக்கக்கூடிய அன்பு என்பது அது ஒரு அளவு. என்ன அளவு? உணவு மறுமையை நீ பாழாக்காத அளவில், உணவு தவறை நீ பாழாக்காத அளவில், உணவு ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ பாழாக்காத அளவுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இன்று எத்தனை பேர் அவர்களுடைய பதில் என்ற தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், அவர்களுடைய பதில் மார்க்கத்திற்கு அழைக்கப்பட்டால், அவர்களுடைய பதில் என்ன, பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு படிக்க வைக்கணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், அதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு தொழுகைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அல்லாஹ்வை நினைப்பதற்கு நேரம் இல்லை, குர்ஆனை திறப்பதற்கு நேரம் இல்லை, மார்க்க கல்வியை படிப்பதற்கு நேரம் இல்லை. யாருக்காக? பிள்ளைகளுக்கு சம்பாதித்து கொடுக்கணும். எனக்காக நான் ஒன்று சேர்த்துக்கிறது இல்லைங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணுமா இல்லையா, பார்க்கணுமா இல்லையா? எந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் இப்படி விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறீர்களோ அங்கே என்ன நடக்கிறது, அந்த பிள்ளைகளுக்காக உங்கள் மறுமையை பாழாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக நீங்க யாரும் இப்படி தப்பா நினைச்சிடாதீங்க. அப்ப ஆரம்பித்தார் பிள்ளைங்களுக்காக வந்து சொத்து சேர்த்து வைக்கக்கூடாது, அல்லது பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்காக வந்து சம்பாதிக்க கூடாது சொல்றாரு சொல்லி, அப்படி சொல்லவில்லை. அப்படி யாரும் சொல்வார்கள், அப்படி யாரும் சொல்லவில்லை. எது எப்படி சொல்கிறோம், உங்களை நீங்கள் மறைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை ஆக்கிவிட வேண்டாம், உங்களை நோய் கொண்டு உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களா? யாராவது யாராவது விரும்ப மாட்டார். தானும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உங்களது வறுமையை கவலை நீங்கள் பாராட்டிவிட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக என்ன வாழ்க்கையை நீங்கள் சம்பாதிக்கப் போகிறீர்கள்? அப்படி சம்பாதித்தவர்களின் பலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம். எந்த பிள்ளைகளுக்காக செல்வத்தை சேர்த்தார்களோ அந்த பிள்ளைகள் இறுதியில் அவர்களை வீட்டிலிருந்து விரட்டிய சம்பவங்கள் எல்லாம் ஒன்று இரண்டு அந்த சமுதாயத்தில். எந்த பிள்ளைகளுக்காக சொத்தை சேர்த்து வைத்தார்களோ அந்த பிள்ளைகள் வயது முதிர்ந்த அந்த தனது தந்தையை வீட்டிலிருந்து விரட்டி அந்த தந்தைகள் அநாதைகளாக தனிமையில் மரணித்த உதாரணங்களையும் பார்த்திருக்கிறோம். ஏன் அங்கே செல்வங்கள் கொடுக்கப்பட்டன, ஆனால் ஒழுக்கங்கள் கொடுக்கப்படவில்லை. அங்கே துனியா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆகிலும் போதிக்கப்படவில்லை. அன்பு போதிக்கப்படவில்லை, தக்குவா போதிக்கப்படவில்லை, இஸ்லாம் போதிக்கப்படவில்லை. படி 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 இந்த காத்து படி 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 பணம் நல்ல வேலையில சேரு, நல்ல சம்பாத்தியத்தில் சேரு. அவ்வளவுதான், ஒரு மிஷினாக அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். எப்படி பணம் சம்பாதிக்கும் ஒரு மிஷினாக அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். குணத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை, அன்பை அவனுக்கு போதிக்கவில்லை, பாசத்தை அவனுக்கு போதிக்கவில்லை, மரியாதை அவனுக்கு போதிக்கவில்லை, இறையற்றத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை. மார்க்கத்தோடு மார்க்க அறிஞர்களோடு நல்ல மக்களோடு அவனுக்கு தொடர்பை ஏற்படுத்தி தரவில்லை. சமுதாயத்திலே அந்த வாழ்வுடன் இணைக்கவில்லை, சமுதாய மக்களோடு அவனை இணைக்கவில்லை. சிலர் என்ன செய்கிறார்கள், யாராவது ஒரு வாலிபர் ஒரு ஆலிமுடன் பழகினார், ஒரு ஆலிமுடைய சபைக்கு சொன்னால் போவாதாக்க, இந்த வயசுலயே போனு சொன்னா நீ பக்கீரா போயிடுவோம், மிஸ்கினா போயிடுவோம், சம்பாதிக்க வேண்டிய வயசுல என்னடா நீ சுற்றி இருக்கிறார்? எப்படி எங்கே சென்றார்? முன்பு அவன் தவறான வழியில நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தான். சினிமா என்று ஆடல் என்று பாடல் என்று அவன் சுற்றி கொண்டிருந்த அவன் சம்பா செய்து திரிந்து அவன் வீணாக்கிய நேரங்களை நன்மையில் செலவழிக்க போகும் பொழுது அங்கே பெற்றோர் இதெல்லாம் எதிர்த்து போவான். இந்த வயசுல இப்பயே நீ ஏன்பா நீ பக்கீசாவா இருக்கிற? அந்த பிள்ளைகள் உங்களுக்கு மறுமையை மறக்க வைத்து விட வேண்டாம். உங்களுடைய தொழுகையை, உங்களுடைய விவாதத்தை நீங்கள் அல்லாவை பற்றி மறுமையை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கல்வியை உங்களுக்கு மறக்க வைத்து விட வேண்டாம். அதிலிருந்து உங்களை புறக்கணிக்க வைத்து விட வேண்டாம். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வல் கனாதீரில் முகன்தராதி மின் அஸ்ஸஹபி வல் ஃபித்தா, குவியல் குவியலாக தங்கங்களை வெள்ளிகளை சேகரிக்க வேண்டும் என்ற ஆசை. நான் இந்த ஊரிலேயே நான் தான் பெரிய பணக்காரன், என்னிடத்தில் தான் அதிக சொத்து இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. இந்த போட்டி இதன் ஏற்படக்கூடிய இந்த ஆசை, இந்த ஆசை இது உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான், இது எதுவும் உங்களுக்கு சொந்தமானதல்ல. எதை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே மறுமைக்காக நீங்கள் செலவழித்து அனுப்பிக் கொண்டீர்களோ அதை செல்ல, அல்லது இல்லாம அகற்றவாசித்த நீ எதை சாப்பிட்டு முடித்தாயோ, அல்லது நீ எதை உடுத்தி பழுதாக்கினாயோ, எதை நீ உடுத்தி பழையதாக்கினாயோ அதை தவிர. புரியுதுங்களா? இந்த துன்யாவிலே நாம் சேகரிக்கக்கூடிய செல்வங்கள் தங்கம் வெள்ளி இவை பற்றி இவற்றை பற்றி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், இந்த தங்க வெள்ளியெல்லாம் இங்க எல்லாமே வந்து கரன்சியா மாறி போச்சு. அப்ப இந்த செல்வங்கள் தனக்கு எவ்வளவு பெரிய செல்வம் மிச்சம் இருக்கிறது, மீதம் இருக்கிறது, எல்லாம் சொல்கிறார்கள். இல்லை, இது உனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம். எவ்வளவு நான் வைத்திருக்கிறேன் என்று சிந்திக்கிறாய் அல்லவா, அது நீ வைத்திருப்பதல்ல, நீ அது இறக்க போகக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எது உனக்கு கிடைக்கக்கூடியது, எதை நீ அல்லாஹ்விற்காக நாளை மறுமையிலே நீ அடைய வேண்டும் என்பதற்காக மறுமைக்காக நீ அனுப்பிவிட்டாயோ, அது உனக்காக அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். அல்லது நீ இந்த துன்யாவிலே எதை சாப்பிட்டு முடித்தாயோ, அல்லது நீ எதை உடுத்தி பழையதாக்கினாயோ அழைத்து, எதுவும் இந்த செல்வத்திலிருந்து நமக்குள்ளது கிடையாது. செல்வம் அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், والانعام والحرث இந்த துன்யாவுடைய கால்நடைகள் விவசாயங்கள் இவற்றின் அலங்காரமும் உங்களுக்கு அப்படியே ஒரு மோகமாக ஆக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவையும் அப்படித்தான். யாராவது மோந்தா போகும் பொழுது நாம் 10 ஏக்கர் நடந்து கொண்டு போனதா கேள்விப்பட்டிருக்கிறோமா? அந்த பத்திரத்தை கொண்டு போய் கபூர்ல வைக்க முடியுமா? அவ்வளவுதான், நாம் இங்கு இறந்து விட்டாலே உடனே அங்கே நேர் டிரான்ஸ்பர் ஆகிவிடும். அவையும் நமக்கு சொந்தமானதல்ல, எல்லாம் கரெக்டா முடிச்சுடுவான். எப்படி பிரிக்க வேண்டுமோ பிரித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வாழ்ந்த துன்யாவுடைய இன்பம் இதுதான். மொத்தமாக நீங்கள் வாழ்ந்த துன்யாவுடைய இன்பம் இதுதான். அப்படி என்றால் அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய மீளுமிடம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் தான் சிறந்த மீளுமிடம் இருக்கிறது, தங்குமிடம் இருக்கிறது. சிறந்த தங்குமிடம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் இன்று நாம் வாழக்கூடிய வீடு எவ்வளவுதான் சுகபோகமான வீடாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் லக்ஸுரி அபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கண்டோமினியமாக இருக்கட்டும், கோட்டையாக இருக்கட்டும், மண்ணம் கட்டி வைத்திருக்கக்கூடிய கோட்டையாக இருக்கட்டும், அது அழகிய வீடு என்று அல்லாஹ் சொல்கிறானா? என்னிடத்திலே அழகிய வீடு இருக்கிறது. இந்த வீட்டையும் அந்த வீட்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த வீட்டை கூட்டவில்லை என்றால், பெருக்கவில்லை என்றால் அவ்வளவுதான். இந்த வீட்டை கூட்டவில்லை என்றால், சுத்தம் செய்யவில்லை என்றால் இந்த வீடு பழுதாகிவிடும், பாழாகிவிடும். இதற்கு வருஷமாக இந்த வீடு அழிவை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். நீங்க ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி வச்சிருப்பீங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீட்டை நீங்க வாங்குறீங்க, வாங்கிட்டு அந்த வீட்டை வீடு கட்டுறதுக்காக வேண்டி அந்த வீட்டை நீங்க இடிக்கிறீங்க. அந்த நேரத்தில் யாராவது கொஞ்சம் யோசித்து தன்னை குறித்து தன்னை பார்த்து இப்படி யோசித்திருக்கிறோமா? நான் இப்போது இடிப்பது போன்றுதானே, எனக்கு முன்னால் ஒருவர் இந்த வீட்டை வாங்கிய போது அவர் வீடு கட்டி எவ்வளவு ஆசையோடு எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அந்த இடத்தை வாங்கி அதில் வீடு கட்டி இருப்பார், எத்தனை மக்களை அழைத்து விருந்தளித்திருப்பார். ஆனால் அந்த புதிய வீடு என்று அவர் பெருமை அளித்துக் கொண்டிருந்த அல்லது மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த அந்த வீடு இன்று பழையதாக இடித்து தள்ளப்படுகிறது. இப்படித்தானே நான் கட்டக்கூடிய இந்த வீடும் பழையதாகும், மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்றதாக ஆகும், இதனுடைய கட்டுமானம் பலவீனம் அடையும், இதில் வசிக்கக்கூடிய தரம் போதுமற்றதாக ஆகும், இதுவும் ஒரு நாள் இடிக்கப்படும், இந்த இடத்தில் இன்னொரு புதிய வீடு கட்டப்படும். இப்படித்தான் உள்ளவர்களுக்கும் சொந்தக்காரனாக வாரிசாக ஆகிட்டவரை இந்த காரியம் இந்த நிலை இப்படியே வாழையடி வாழையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். பெருமையாக மகிழ்ச்சியாக நான் கட்டிய மங்களா வீடு, பெரிய வீடு பாருங்கள் என்று அழைக்கிறோம். அந்த வீடு இன்னும் எண்ணப்பட்ட ஆண்டுகளுக்குள் பழையதாக போகப் போகிறது, வசிக்க தகுதியற்றதாக போகப் போகிறது. மழையினால் ஒழுகும், இடிபாடுகள் ஏற்படும், கடைசியில் இடிக்கப்படும். அழகிய வீடு எங்கே இருக்கிறது? அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தில் உள்ள அந்த வீட்டுக்கு பழக்கு என்பதே கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய வீட்டை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் சொல்கிறான், 25வது அத்தியாயத்தின் கடைசி வசனத்தை படித்து பாருங்கள். أولئك يجزون الغرفة بما صبروا ويلقون فيها تحية وسلاما. عباد الرحمن அறுபத்தி நாலாவது வசனத்திலிருந்து 25வது வசனத்திலே மறுமைக்காக வாழ வேண்டியவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி மறுமைக்காக ஆகிறதுக்காக வாழ வேண்டியவர்கள் அவர்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியலை சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த பட்டியலை முடிக்கும் பொழுது இந்த நற்குணங்களை பெற்ற, இந்த உயர்ந்த பண்புகளை பெற்ற, ஈமானை பெற்ற அந்த நல்லவர்கள் நாளை எங்கே தங்க வைக்கப்படுவார்கள் என்றால், உலாரிகை யுசவுனல் உர்ஃபா, அவர்களுக்கு அங்கே பால்கேனிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். வித்தியாசமா சுஹான அங்க பால்கேணி மாடி அறை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியே அவங்க பார்க்கலாம், என்னங்க மாடி, எல்லாரும் மாடி பிடிக்குதா இல்லையா, உயரமான பில்டிங் பிடிக்குதா இல்லையா, பிடிக்குதுங்களா இல்லையா, எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் ஒரு ரெண்டு மாடி கட்டிருக்கேன், மூணு மாடி கட்டிருக்கேன். இப்படியே மனதை கட்டி 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 போய் முதல்ல ஒரு மாடி ரெண்டு மாடி மூணு மாடி இருந்தது, இப்ப கிலோமீட்டர் கணக்கு தான் போட நினைக்கிறேன். எப்படி கிலோமீட்டர் கணக்குல மாடியை உயர்த்து நினைக்கிறான், அவ்வளவு உயர்த்து என்ன செய்வது, கடைசியும் அதுவும் ஒரு நாள் இல்லாமல் இருந்தால் போதும். நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ முன்னோர் நீங்கள் இந்த பூமியை செழிப்பாக்கியதை விட, நீங்கள் இந்த பூமியில் கட்டி ஆண்டு வாழ்ந்ததை விட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார்கள் என்று. ஆனால் இது அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. ஆட்சியக்கே நமூதின் ஆட்சியக்கே சத்தாவின் ஆட்சியக்கே ஏதாவது அடித்து கொண்டிருக்கிறதா, இடிந்து சிதறமான அந்த கட்டிடங்களை தவிர இப்படித்தான் நாம் வாழக்கூடிய இடம், நாம் வாழக்கூடிய நாடு, நாம் வாழக்கூடிய பகுதியாக போகின்றது. வேறு ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல்ஆலமீன் மக்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இப்படி உயரமான இந்த கட்டிடம் யாருக்கு தெரியுமா, ஒரே ஒரு சிங்கிள் முத்து, எப்படி எப்படி முத்து நூறு முத்துவா, இந்த முத்துவிலிருந்து ஒரே ஒரு முத்துவிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு மாடி மீது கட்டி கொடுப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மாடி ரெண்டு மாடிதான் இல்ல, சித்தூனது உயரத்தால் 60 மைல்கள் உயரமாக இருக்கும் அந்த மாடி கட்டிடம். எத்தனை மைல், 60 மைல். சொர்க்கத்தில் கிடைக்கும், சொர்க்கத்திற்காக நாம் வாழ்ந்தால் அதற்குரிய தயாரிப்புடையவர்களாக, அதற்காக இந்த துன்யாவை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் செய்பவர்களாக தான் சொல்ல வருகிறோம். இந்த துன்யாவை முற்றிலுமாக இறந்து விடுங்கள், புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த துன்யாவில் இருந்து கொண்டு இதை அனுபவித்துக் கொண்டு மறுமைக்காக கொஞ்சம் சேகரித்து அங்கே அனுப்புங்கள், மறுமைக்காக இங்கே கொஞ்சம் உங்களை நீங்கள் மோடிஃபை செய்து கொள்ளுங்கள், சேஞ்ச் செய்து கொள்ளுங்கள். நமது வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக் கொள்வது அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அந்த ஒரு முத்து ஒரு 60 மைல் உயரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒரே முத்திலிருந்து பல அறைகளை கொண்ட, ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான அறைகளை கொண்ட அந்த உயர்ந்த மாடி கட்டிடங்களை அல்லாஹ் கொடுப்பார். அதற்கு மேலுள்ள பால்கனியிலிருந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் உள்ளவர் அவருடைய சொர்க்கத்தை அவர் பார்ப்பார். மினாரால ஏறி பார்த்தா துபை ஃபுல்லா தெரியுதா இல்லையா, 60 மைல் உயரம் உள்ள அந்த சொர்க்கம், அந்த மாளிகையிலிருந்து அந்த முத்துவிழாலான மாளிகை, கண்ணாடிகள் இங்கே துளைக்கவில்லை என்றால் சூசியா நாளை போய்விடும், அங்கே அப்படி கிடையாது. வெளியிலிருந்து உள்ளே பார்க்க முடியாது, உள்ளே இருந்து வெளியில் உள்ளதை பார்க்கலாம். ஒரு அறையில் உள்ளவர்களை மறு அறையில் உள்ளவர்கள் பார்க்க மாட்டார்கள். அந்த ஒவ்வொரு அறையிலும் சொர்க்கவாசிக்கு அம்மா சூரை கொடுத்திருப்பார். அவ்வளவு உயரமான கட்டிடத்திலிருந்து தனது சொர்க்கத்தை அவர் ரசித்து பார்ப்பார். இந்த சொர்க்கம் ஒத்தாரியும் எதனுடைய அகலம் வான பூமிகளை விட விசாலமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் இவனுக்கு கண்ணை கொடுப்பான் அல்லவா. அந்த கண் இந்த துன்யாவுடைய கண்ணை கொண்டிருக்காது, அந்த கண் இந்த துன்யாவுடைய கண்ணை கொண்டிருக்காது. ஒரு தூரம் அளவுக்கு தான் பார்க்க முடியும், அதற்கு மேல் பார்க்க முடியாது. அங்கே அப்படி அல்ல, அந்த மாளிகையில் இருந்து கொண்டு அல்லாஹ் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொர்க்க நேமத்துகள் அத்தனையும் பார்த்து மகிழ்ச்சி அடைவார். கடைசியா ஒரு மனிதன் நரகத்திலிருந்து வெளியேறுவான். சஹி முஸ்லிமுடைய சொர்க்கத்தின் பாடலை படித்து பார்த்து ஒரு மனிதன் கடைசியா நரகத்திலிருந்து அல்லாவிடத்திலே போட்டி போட்டு பேசி மன்றாடி அதனுடைய வாசகத்தை பார்க்கப்படும் அல்லாவிடத்துல சண்டை போட்டு கெஞ்சி யா அல்லா எப்படியாவது என்னை காப்பாற்றி கொண்டு போய் நரகத்திலிருந்து வெளியில விட்டா போகுது கட்டிக்கிட்டு இருப்பான். சரின்னு சொல்லி அல்லா ஒரு ஒரு ஸ்டேஜா அவனுக்கு மாத்தி மாத்தி கொண்டு வந்தா கடைசியில் அல்லாவை பார்த்து கேட்பான், யா அல்லா இப்படி எல்லாம் கடைசி வரைக்கும் என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டியே, இவ்வளவு பெரிய சொர்க்கமா அது தெரியுது, அதுல ஒரு சின்ன இடம் எனக்கு நீ கொடுக்க முடியாதான் கேள்வி, அதுல ஒரு சின்ன இடம் நீ எனக்கு கொடுக்க முடியாது அல்லா கிட்ட கேட்பான். அந்த அடியாளின் மீதும் அவனிடத்தில் சிறுக்கு கலக்கப்படாத நரகத்தில் வெந்து அழுகி போய் கருகி போய் வந்து நிக்கக்கூடிய இந்த மனுஷ கடைசியா அல்லாட்ட என்ன எதிர்பார்ப்பான், யாருலாம் எங்கேயாவது ஒரு குருசை கொடுத்தா போதும் தான் கேட்பான், எங்கேயாவது சொர்க்க மூலையில ஒரு குருசை கொடுத்தா எனக்கு போதும் நினைப்பான். அல்லா சொல்லுவான், என் அடியான ஆசை கொண்டு சொல்லுவான். அந்த அடியான் கண்ண நேரம் கண்ணா குடிக்கிட்டு மண்ணை யாரும் என் இறைவா நான் ஆசைப்பட்டு விட்டேன்னு சொல்லுவான். அல்லா சொல்லுவான், பத்தாவதியா அல்லாரும் தெரியுமா இல்லையா நான் உள்ளத்துல என்ன ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு தமன்னையா அப்படி சொல்வான். மீண்டும் நீ ஆசை கொடுத்து சொல்லி ஆனா இவன் போமாடா நிப்பான், யாரா நீ ரொம்ப என்ன திடப்படுறான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அகிலங்களின் அதிபதி படைப்பிடங்களின் லட்சகன் நீ என்ன திடப்படுத்தி அணியிலே நான் கேட்டது ஏதோ கொடுத்து சொல்றதுக்கு அனுப்புறோம் பார்த்தா பத்து மடங்கு சொல்றோம், இந்த துன்யாவோட பத்து மடங்கு சொல்றமான்னு சொல்றான். அண்ணாவுக்கும் அவளுக்கும் எவ்வளவு நெருக்கம் ஏற்பட்டு பாருங்க, அந்த ரஹ்மான் கோபித்துக் கொள்ள மாட்டான். ஏன் இவன் சொர்க்கவாசியாக இருக்கானே, இவனுக்கு சொர்க்க முடிவு செய்யப்பட்டு விட்டதே. அல்லாஹ் சொல்லுவான், அடியானே நான் ரப்புல் ஆலமீன் பரிகாசம் செய்வது எனக்கு தகுதியான ஏன் பரிகாசம் என்பது என்ன பொய் கடன், பரிகாசம் என்பது என்ன பொய் சொல், அல்லாஹ் பொய் சொல்லுவானா அல்லாஹ் அல்லாதை விட உண்மை பேசுபவன் யாரும் இருக்க முடியும். அல்லாஹ் சொல்லுவான், அடியானே நான் அறிஞர்களின் அதிபதியாகிய ரஹ்மான் நான் பொய் பேசுவது பரிகாசம் செய்வது எனக்கு தகுதியானதுல உண்மையில் தான் நான் சொல்கிறேன் அப்படிமா. அப்பதான் அவனுக்கு ஒரு கான்பிடென்ட் உறுதி ஏற்படும், வேகமா உள்ளே சென்று அவருடைய சொர்க்கத்திற்கு நுழைந்து கொள்வார். அப்ப கடைசி தரஜாவில் வரக்கூடிய அந்த மூமினுக்கு இந்த துன்யாவை விட பத்து மடங்கு பெரிய சொர்க்கம் என்றால் அப்ப 60 மைல் உயரம் உள்ள அந்த பில்டிங் தேவையா இல்லையா அதை புரிந்தாவும் பார்க்கறதுக்கு யோசிச்சுப்பாரு. புரியலையா சொல்றது, அந்த அந்த சொர்க்கத்தை புல்லாம தனது மாடியில் நின்று கொண்டு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் விசாலமான அளவை தனது கண்ணால் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவருக்கு மறுமையிலே அந்த ஆற்றலை கொடுத்திருப்பார். இந்த கண்ணெல்லாம் அங்கே அப்படியே மாற்றப்பட்டுவிடும். அழகு அங்கே இருந்து பழகிறாம் அவர்களுடைய அழகு, நீங்க எந்த வயசுல மூத்தா போயிருந்தாலும் சரி விசாரணை முடிச்ச அடுத்த நிலைமை நமது அமல்களின் ஏடுகள் வலது கையில் கொடுக்கப்பட்ட அடுத்த நிமிடத்தில் அல்லாவின் சூழல் சந்தல்லாக அணைகின்றன. அவர்களால் அவங்க கௌதரில் இருந்து தண்ணீர் கொடுத்த அடுத்த நொடியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 33 வயசு கொண்டு வந்துடும். எத்தனை வயசுங்க, 33 வயசு கொண்டு வந்துடும். இருந்து பழகிறாம் அவர்களுடைய அழகு வாலிபம் திரும்ப வந்துவிடும். 100 ஆண்களுடைய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும். இப்ப சொல்றது அப்படி நல்லா பெண்கள் பிள்ளைகள் தங்கம் வெள்ளி கால்நடைகள் விவசாயிகள் இதற்காக நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த துன்யாவை நீங்கள் இழந்து விடுகிறீர்களே. ஆகிறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இந்த துன்யாவை அல்லாஹ் சொல்கிறார், இதை விட சிறந்ததை பெற்றதான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இல்லதி நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறிவிட்டார். தக்குவா என்றால் என்ன சகோதரர்களே? ஹலாலாக வாழ பழகுவது சிறப்பமா பறக்கத்தில் இருக்கிறது. ஹலாலில் என்ன இருக்கிறது? பறக்கத்தில் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது ஹலாலிலே. ஹராமிலே என்ன இருக்கிறது? கேவலம் இருக்கிறது. ஹராமிலே கைச்சேதம் இருக்கிறது, ஹராமிலே நோய் இருக்கிறது, ஹராமிலே கெட்ட பெயர் இருக்கிறது, ஹராமிலே அவமானம் இருக்கிறது, ஹலாலிலே அத்தனை கண்ணியம் உயர்வு மதிப்பு மரியாதை. ஒருத்தரை பத்தி இப்படி சொல்லுவாங்க, இவராக இவரை நம்பி 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 1 பைசா எடுக்க மாட்டாங்க. இவர் ரொம்ப நாணயமானவருங்க, ரொம்ப மரியாதை உள்ளவருங்க அப்படிப்பாங்க. இதே நேரத்தில் இன்னொருத்தனை பார்த்து இப்படி கட்டியிருக்கலாம் பில்டிங் இதெல்லாம் இவங்க இது கொள்ளடிச்சு வந்துருக்காங்க, ஏமாத்திட்டு வந்திருக்காங்க, மோசடி காரணாகும் ஏமாத்து காரணாகும். எந்தெந்த பேங்க ஏமாத்திருக்காங்க தெரியுமா? எந்தெந்த கம்பெனியை கொடுத்துருக்காங்க தெரியுமா? எத்தனை பேரை குடும்பத்தையே பாழாக்கியிருக்கிறான் தெரியுமா? ஹலாலிலே வாழ்ந்த ஒருவனை பார்த்து என்ன சொல்லப்படுகிறது? இந்த துன்யாவிலேயே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்கள். நம்பிக்கையாளன், நாணயமானவன், மதிப்பிற்குரியவன். ஆனால் இதே நேரத்திலே இன்னொருவரை பார்த்து எப்படி மக்கள் தூற்றுகிறார்கள் வியாபாரம் செய்யுங்கள், கோடி கோடியிலே வியாபாரம் செய்யுங்கள், அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லவில்லை சொல்லவில்லை. அப்படி செய்தால்தான் நீங்கள் அந்த அளவுக்கு ஜகாத் கொடுக்க முடியும். நீங்கள் 1 கோடி ரூபாய் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி வியாபாரம், எப்படி நீங்கள் வியாபாரம் செய்தாக வேண்டும்? 1000 செய்தால் 1 கோடி ரூபாய் ஜகாத் கொடுக்க முடியுமா? நீங்கள் மறுமைக்காக நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நீயத்தை முதலில் சரி செய்கிறதான் தப்பா. என்ன தப்பா என்பது? என்ன அல்லாவுக்காக நான் வாழ்கிறேன். நீங்க மேனேஜர் ஆயிருங்க, தொழிலாளி ஆயிருங்க, நீங்க பெரிய கரோட்பதி ஆயிருங்க, நீங்க என்ன வேணாலும் இந்த துணியால செய்ய, முதல் கண்டிஷன் ஹலால். எதுவாக இருந்தாலும் சரி ஹலால் அல்லாஹ் அனுமதித்தரா எனக்கு? ஏன் எப்படி வாழ்கிறோம் என்றால், இப்ப உதாரணத்துக்கு நிறைய காசு பணம் அது இது எல்லாம் ஒரு அறையில வச்சிருந்த அங்க ஒரு மனுஷன் உள்ளார வச்சிருந்த விட்டுட்டு அவன் எங்க திரும்பினாலும் அவனை கண்காணிக்கிற மாதிரி ஒரு கேமரா வச்சிருக்கும். எங்க திரும்பினாலும் அவனை கண்காணித்து அவனுடைய செயலை பதிவு செய்கிற மாதிரி ஒரு கேமரா வச்சிருங்க. அந்த கேமரால பதிவாகக்கூடியதான் உடனுக்குடனே அங்கே ஒரு கூட்டம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனுஷனுடைய நிலைமை எப்படிங்க இருக்கும், எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு, எப்படி இருக்கும்? அன்பிற்குரியவர்களே, இதை விட ஒரு பயங்கரமான நிலையிலே நாம் இருக்கிறோம். ஏன்? நம்மை சுற்றி 10 மாணவர்கள் நமக்கு நெருக்கமாக 2 மாணவர்கள் வலது பக்கம் இடது பக்கம் எல்லாவற்றுக்கும் மேல் அல்லாஹ்வுடைய பார்வை. ரப்பனா இன்னக்க தஅலமு மா நுக்ஃபி வமா நுஃலி வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை, மறைத்தாலும் அவன் அறிவான், வெளிப்படுத்தினாலும் அவன் அறிவான். அல்லாஹ்விற்கு மறைந்தது எதுவும் கிடையாது. லுக்மான் தனது தந்தைக்கு அறிவுரை சொல்கிறார், மகனே நீ வானத்தில் சென்று தப்பு செய்தாலும் கூட, அந்த காலத்தில் யோசித்து கூட பார்த்துருக்கோம், நீ வானத்தில் சென்று தப்பு செய்தாலும் கூட, நீ மறைக்கு பின்னால் மறைந்து கொண்டு தப்பு செய்தாலும் கூட, அல்லாஹ் அதை மறுமையில் கொண்டு வந்து விடுவான் மகனே. அல்லாஹ் மறுமையில் அதை கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், மாணவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து சொல்வதையெல்லாம் கேட்பதையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த துன்யாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிற்குரியவர்களே, இவையெல்லாம் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படும், அப்படியே விரித்து வைக்கப்படும். சொல்லப்படும், மனுஷனே நீ படித்துப்பா, நீயே படித்து ஒரு முடிவுக்கு வா. நீ சொல்ல வாசியா, நரக வாசியா. அமல்கள் எழுதப்பட்ட புத்தகத்தை நீயே இப்போது படித்துப்பார். நீ எதற்கு தகுதியானவன் என்பதை நீ முதலில் முடிவு செய். கபா வினப்பிகள் எருமாளை கஹசிதா, முதல் அகலாம் அழிதொழி எல்லாம் அனுபவம் சொன்னார்கள். சொன்னோம், என்ன சொன்னார்கள்? ஒன்று ஹலால், அதை நீங்கள் செய்தால் விசாரணை உண்டு. ஒன்று இன்னொன்று ஹராம், அதை செய்தால் நேரடியாக தண்டனை. ஹராமுக்கு விசாரணை கிடையாது. ஜினா செய்த ஒரு குறித்து நாளைக்கு பரவில, அல்லா நீ ஏண்டா ஜினா செஞ்ச, நீ ஏண்டா வட்டி வாங்கின, நீ ஏண்டா பொய் சொன்ன, நீ ஏண்டா ஏமாத்தின, நீ ஏண்டா தப்பு கணக்கு எழுதின, நீ ஏண்டா தொழிலுக்கு வரல என்று ஹராமை செய்தவர்களை பார்த்து அங்கே வறுமையில் விசாரணை இல்லை. மனிதன் செய்த குற்றத்தை குறித்து, பாவத்தை குறித்து அங்கே இலக்கம் கேட்கப்படாது. எனக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. தவறான பாதைக்கு சென்றேன் என்றால் என்னை தாய் விட்டு விட்டார், சந்தை விட்டு விட்டார், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். உனது தவறுக்கு, உனது பாவத்திற்கு அங்கே விளக்கம் கேட்கப்படாது. அங்கே உனது பாவத்திற்கு, உனது குற்றத்திற்கு கண்டனை காட்டிக்கொண்டிருக்கும். எப்படி வியாபாரம் செஞ்சியா, எவ்வளவு வியாபாரம் கணக்கு என்ன? ஓகே, நம்ம மருந்து இருக்கலாம். நீங்கள் எத்தனை லட்சத்தை தாண்டி சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், அடுத்த ஆண்டு அந்த லட்சம் எவ்வளவு கூடியது? நாம் மறந்திருக்கலாம். இந்த வருஷத்துல நீ இத்தனை லட்சம் வச்சிருக்காசு எவ்வளவு கொடுத்த? அடுத்த ஆண்டு இவ்வளவு கூடியது, இதற்காசு எவ்வளவு கொடுத்த? தொழுதா இல்லவா? இந்த தொழுகையில நீ எப்படி உள்ளச்சத்தோடு இருந்தாய்? மாம்சனே பள்ளிக்கு போன, பள்ளிக்கு போன எப்படி தொழுத? உனது குடும்பம் எங்கே இருந்தது? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது என்னை நினைத்தாயா? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது என்னை நினைத்தாயா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை நீ சொல்லும் பொழுது புகழெல்லாம் அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்விற்கு உரியது என்பதை உணர்ந்து சொன்னாயா, புரிந்து சொன்னாயா? அர் ரஹ்மான் அர் ரஹீம் எப்படி ஓதினாய்? இல்லை, ருக்கு செய்தாயே எப்படி செய்தார்? சுஜூது செய்தாயே எப்படி செய்தார்? அல் ஹலாலு ஹிசாப், ஹலாலுக்கு அங்கே கேள்வி கணக்கு. ஏன், எப்படி, என்ன செய்தார்? அல்லாஹ்வுடைய சூரத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவேதான் ஏழைகள் சொர்க்கத்திற்கு செல்வந்தர்களை விட 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்று விடுவார். ஏன்? இந்த செல்வந்தர் ஹலாலான செல்வந்தர்களுக்கு அது அதுல ஹராமிலே குவித்தவர்களுக்காக அல்ல. ஹலாலான செல்வந்தர்கள் 500 ஆண்டுகள் கழித்து சொல்றதுக்கு போவாங்க. ஏழைகளாம் போறதுக்குரிய விசாரணை கொடுக்கப்பட்டு, செல்வத்திற்கான கேள்வி எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்கிறார்கள். அலி ரலி அல்லாஹ் அன்ஹு, அது ஹராமாக இருக்க வேண்டாம். அங்க போயிட்டு விசாரணை கிடையாது. ஏனப்பா நீ இப்படி செய்தா, ஏனப்பா நீ அங்க போன, ஆட்டம் போட்ட, சுதாட்டம் விளையாண்ட, கிளப்புக்கு போன, டான்ஸ் ஆடுன, இப்படி இருந்தியா, அப்படி இருந்தியா, அதுக்கெல்லாம் என்னப்பா விளக்கம் எழுதுப்பா? அவ்வளவுதான் நேர பனிஷ்மெண்ட். இல்லா இத்தராங்கான், நீ என்ன சினிமா பார்த்த, நீ என்ன பாட்டு கேட்ட, நீ அவ்வளவுதான் பயம் மயில் இல்லா இத்தராங்கான். மனுஷன் ஏதாவது உணர்வு பார்ப்பாங்க. தக்வா யாரு? தக்வா என்பது என்ன? முதலில் ஹலாலை கேள், முதலில் அல்லாஹ்வுடைய ஹக்கை முன்னிறுத்துவது. அவ்வளவுதான், சிம்பிள். ஒண்ணும் இல்ல. இப்ப நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நஷ்டம் முன்னாடி வச்சிருக்கிறோம். எதை முன்னாடி வைத்திருக்கிறோம்? எதை வைத்திருக்கிறோம்? கண்ணியத்தோடு, அன்போடு, பாசத்தோடு, மரியாதையோடு, ஈமானோடு, வீரத்தோடு, குருதியோடு, பலத்தோடு, எப்படி பரக்கத்தோடு, அபிவிருத்தியோடு செய்யும் பொழுது அந்த சனிக்கிழமை வாசிகளுக்கு மீன் வந்துச்சு பாருங்க. இஸ்ரவேலர்கள் கூட்டத்தை அல்லா சொல்லலாம், நபியே கடலின் ஓரத்தில் வாழ்ந்த அந்த மக்களின் வரலாற்றை உங்கள் சமுதாயத்திற்கு ஓதி காட்டுது. கடலின் ஓரத்தில் வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாற்றை உங்கள் உமத்திற்கு ஓதி காட்டுங்கள். நபியே, சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று தடுத்திருந்தோம், ஆனால் சனிக்கிழமை கடற்கரைக்கு அவர்கள் சென்ற போது அங்கே மீன்கள் அப்படியே தலதல என்று தலையை தூக்கிக் கொண்டு அவர்களுக்கு காட்சி அளித்தனர். என்னடா அல்லாஹ்வு தஆலா இப்படி சோதிக்கிறாங்க, சரி என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒரு ஐடியா எப்படிங்க? ஹராம் ஹலாலை செய்வதற்கு நீங்க ஐடியா செய்யுங்க, ஹராம செய்யறதுக்கு ஐடியா செய்யறாங்க. எதுக்கு ஐடியா செய்யுங்க? ஹலாலை செய்வதற்கு ஐடியாக்கள், ஹராமுக்கு ஐடியா கொடுத்துடாதீங்க, சித்திரவும் செய்யாதீங்க. யாரும் கொடுத்தாலும் வாங்குறாங்க. இது என்ற பொறுப்பை தகுதி எங்கே தரும்? அல்லாஹ்வின் கோபத்திலே தள்ளிவிடும், அல்லாஹ்வின் தாபத்திலே தள்ளிவிடும், நஷ்டத்திலே என்னை தள்ளிவிடும், கேவலத்திலே என்னை தள்ளிவிடும். பார்த்தா சரி, ஒரு ஐடியா கொடுவாங்க. வளைய கொண்டாந்து திருச்சி வச்சிருவோம், பாத்திய கொண்டாந்து கட்டிடுவோம், கடல் இருந்தாலே ஒரு பாத்திய கட்டி ஒரு கோல மாதிரி உண்டாக்கி குட்டையாக்கி அதுல எல்லாம் வச்சிருக்கோம். சாயந்தரத்தில் அப்படியே அந்த பாத்திய உண்மையிட வேண்டியது. காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் அழைத்து வந்துருவோம். எப்படி இதான் நஷ்டம் சொல்ற, இதான் நஷ்டம் சொல்லக்கூடியது. பார்ப்பதற்கு அப்படியே கவர்ச்சியாக என்ன ஆட்டம் போட்ட கிளப்புக்கு போனா, அங்க போனா, இங்க போனா, மியூசிக்க போட்டா, எப்படி இருக்கு அப்படியே ரொம்ப சுகாதாரமா இருக்கு. கடைசியில சொருத்தி கடைசியில கையை எடுப்பாங்க வியாபாரம் செய்தால் அல்லாவிற்காக, பிள்ளைகள் அன்பு அல்லாவிற்காக, தொழிலும் அல்லாவிற்காக. குல் இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? ஆனா மறந்துடும், புரியுது. புரியாம எதை சொல்லிக்கிட்டாங்க போட்டா போற மாதிரி. ஒவ்வொரு தொழுகையிலையும் வந்து அல்லாஹ் சொல்ல சொல்ல தக்தீர் கட்டி, அதுவும் அடிமையா நிக்க வச்சு, பணிவா நிக்க வைத்து, சரண்டராய் வந்து வாக்கு மூலம் கொடுக்குற மாதிரி தொழுக்க வழி நிலவேண்டதுல தக்பீர் கட்டி கையை திருக்கி சரண்டராயிச்சு வாக்கு மூலம் கொடுக்கணும். அல்லாட்டி ஒருசுக்கியோ மகியாயமாச்சு இல்லா இறப்பியா அல்லா, நான் தொழுதாலும் சரி, ஹஜ்ஜு செய்தாலும் சரி, குர்பானை கொடுத்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, மரணித்தாலும் சரி, அகிலங்களின் இறைவனாகிய உனக்கு தான் நான் வாழ்ந்தால் உனக்கு தான் நான் தாவதேன்னு சொல்லி சரியாது. கிட்டாவுமா? நமக்கு கிட்டாவுமா? கிட்டாவுமா? அவ்வளா ஆக்க வேண்டும். இதுவரைக்கும் ஆகவேதான் ஆக்கணும். இதுவரைக்கும் ஆயிருக்கிறது எப்படி ஆயிருக்கிறது? சரியா மறைப்பதற்கு பாருங்க, ஏமாந்து இருக்க போறோம். எப்படி ஏமாந்து இருக்க போறோம்? அந்த அமல் தான் சரியா. சமன்கான எருஜூலி போரபி கலக்கப்படாத ஈமானாக இருக்கிறதா?
சுயநோக்கம் முகத்துறி கலக்கப்படாத வணக்க வழிபாடுகளாக தர்மமாக நன்கொடைகளாக சதக்காவாக இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் சுன்னாவில் உள்ள அமல்களாக இருக்கிறதா? فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا
ஒவ்வொரு நாளைக்கு 500,000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பானோ? இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார், இத ஒரு பெரிய அமலாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஊர்ல தர்மாவுக்கு சொத்தையே எழுதி வச்சுனேன், இந்த வருஷம் கண்ணுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் நாசூருக்கு. இணை வைத்தல் கலந்து விட்டால் அங்கே ஈமான் பயன் தராது. அனாச்சாரம் விதாத்துகள் கலந்து விட்டால் அமல்கள் எல்லாம் பாத்திலாகிவிடும், நாசமாகிவிடும். ஜஹில் அறியாமை, மார்க்கத்தை அறியாமை, நீ வணக்க வழிபாட்டில் இருக்குமேனால் அந்த வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருத்தர் போய் ஒரு செய்தார், தலைக்கு மசில் செய்தார். எப்படி செய்தார்? தலைக்கு மசில். மசகனா என்ன? மசகனா தனியை தொட்டு தலையை தடவுற. அவர் தடவுற ஸ்டைல காட்டுற பாருங்க. தனியை தொட்டாரா? இப்படி கையிருக்கு. இப்படி போது இப்படி வருது. எப்படி போகுது? இப்படி போது இப்படி வருது. அப்புறம் இப்படி இப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? தலைக்கும் கையிற்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படி போது அவ்வளவுதான் இப்படி வருது. இடையில எங்கேயாவது ஒரு சொக்கிண்டு ஏதாவது தூக்கி இருக்கிற முடிவில் பட்டுச்சுன்னா பறக்கத்துக்கு பட்டா உண்டு. அவ்வளவுதான். இவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? நம்ம பள்ளிவாசல போய் 5 பேரை ஜமாத்தா சொல்கிறோம். சொல்கை மாத்தின் அல்லாவுடைய சூழ்நிலை எப்படி மசூதி செய்தார்கள்? விரல்களை இப்படி சேர்த்துக்கிட்டாங்க, தலையில் இப்படி வச்சாங்க, முன்னாடியில இருந்து அப்படியே 5 விரல்களும் அப்படியே தலையில் பட்ட வண்ணமாக தலையில் முன் கொண்டு சென்றார்கள். பிறகு பின்னால் கொண்டு சென்றார்கள், பிறகு முன்னால் கொண்டு வந்தார்கள், பிறகு அதே விரலை கொண்டு காதுக்கு மசூதி செய்தார்கள். ஒருத்தர் வர்றார், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் தண்ணி ஓடுற தண்ணியில ஒரு ஆறு குடிக்கலாம், ஆனா இவர் ஒரு விரலை நினைக்கிறார். இப்படி அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியில ஒரு ஆறு குடிக்கலாம், அவர் எப்படி இருக்கிறார் ஒரு விரல் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி ஸ்டைலா நினைக்க அப்படி அப்படிங்கிறார். இது என்ன மசூதி? இது எதற்கு செலவருகிறேன்? தான் ஏதோ இவ்வாறு செய்கிறவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவர் படிக்கவில்லை, எழுத்தை படிக்கவில்லை, தொழுகையை படிக்கவில்லை. எத்தனை முஸ்லிம்களுக்கு தக்பீர் எப்படி கட்ட வேண்டும் என்று தெரியும். ரசூல் சொல்லார்கள், எப்படி தக்பீர் கட்டினார்கள், எங்கே கை தக்பீருக்கு பிறகு கையை வைத்தார்கள், எப்படி ருகூவிலே இருக்க வேண்டும், எப்படி சுஜூதிலே இருக்க வேண்டும் தெரிகிறார். அல்லாஹ்வுடைய ஒரு மனிதரை பார்த்தார். இன்றைக்கு பார்த்துக்கிட்டாங்க, அத்தனை பேரை பணி கோயிலுக்கு போயிருப்பார். அந்த மனிதர் வந்தார், தொழுதார், திரும்ப போக போனார். ரவிசுலாலேஸ்வரர் கூப்பிட்டார்கள், அவரை வாருங்க. சல்லி பைத்தகலுக்கு சல்லி, நீ தொழு, நீ தொழுது தொழுகை இல்லை சொன்னார். அவர் திரும்ப போய் தொழுது வேகமா போக போனார். திரும்ப அழைத்தார்கள், சல்லி பைத்தகலுக்கு சல்லி, தொழு, நீ தொழுது தொழுகை இல்லை என்று சொன்னார். திரும்ப போய் தொழுது வேகமா போக போனார்கள். திரும்ப அழைத்தார்கள், சல்லி பைத்தகலுக்கு சல்லி, நீ தொழு, நீ தொழுது தொழுகை இல்லை என்று. அந்த மனுஷர் 3 தடவை சொன்ன, 4வது தடவை சொல்லிட்டாரு, அல்லாஹ்வின் சுதரை இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது, நீங்களே கற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு அவரை அமர வைத்து ஒரு செய்வதை விசுவாலயத்திலும் கற்றுத் தருகிறார்கள், தொழுகையை கற்றுத் தருகிறார்கள், தொழுகையின் நிதானத்தை கற்றுத் தருகிறார்கள். நின்றால் நிதானமாக நின்று போது, குனிந்தால் நிதானமாக இருக்கும், எல்லா உறுப்புகளும் அமைதியாக முறையில் இருக்கும். அல்லாவை புகழ். மீண்டும் நீ எழுந்தால் அல்லாவை புகழ்ந்து எழுந்தவளாக நீ நிம்மதியாக இரு. எல்லா உறுப்புகளும் அதனுடைய இடத்தில் வருகின்றவரை நீ நிதானமாக இரு. பிறகு நீ சுஜூதுக்கு செல். அங்கே எல்லா உறுப்புகளும் அமைதி பெறுவரை நீ சுஜூதிலே இரு. பிறகு நீ எழுந்து அமரு. எல்லா உறுப்புகளும் அதனுடைய இடத்திற்கு வந்து அமைதியாகின்றவரை நீ உட்கார்ந்து பிறகு நீ சுஜூது செய். எப்படி தொழுகையை கற்றுத் தருகிறார்!
கல்வி இல்லை,
அப்ப எழுதி இல்ல மார்க் எழுதி இல்லாத காரணத்தால் பிரச்சனைகள் என்ன ஏற்படுகின்றன? ஆரம்பத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவருடைய ஈமானிலே ஷிர்க் கலக்கிறது, அவருடைய அமல்களிலே விதத்துகள் கலக்கின்றன, அவருடைய அமல்களிலே அறியாமை கலக்கின்றன. அப்ப மார்க் எழுமையை நாம் தேட வேண்டும் சொல்வது. எல்லா அழிமையும் நம்ம படிச்சுக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி மறுமையில் மறுமையில் நாம் சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியத்தை பற்றி எங்கே நாம் படிக்க முடியும் சகோதரர்களே? சொல்லுங்க, எங்கேயாவது பி இன்ஜினியரிங் சொல்லித்தராங்களா மறுமையை பற்றி எப்படி படிக்கணும் சொல்லி, மறுமைக்காக எவ்வளவு சேர்த்துக்கணும் சொல்லி, அல்லாவுக்கு எது பிடிக்கும் என்று எப்படி வேண்டும் சொல்லி தருவாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது? ஹவ்லு கௌசருடைய தண்ணீரை குடிப்பதற்கு என்ன அமல்? சொர்க்கத்திலே திருந்தவத்தை அடைவதற்கு என்ன அமல்? எங்கேயாவது அன்றைக்கு படிப்புல படித்து கொடுப்பாங்களா? எங்கே அந்த படிப்பு இருக்கிறது? குர்ஆனிலே இருக்கிறது, சுன்னாவிலே இருக்கிறது. இன்று இது போன்று வாழக்கூடிய இந்த நாட்டில உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்தியாவில் இல்லாத வாய்ப்பு உங்களுக்கு இங்கே இருக்கிறது. நீங்கள் விரும்பினீர்கள் என்றால், நீங்கள் கொஞ்சம் உங்களது நேரத்தை பிளானிங் செய்வீர்கள் என்றால், எவ்வளவோ நேரங்களை மிச்சப்படுத்தி நீங்கள் மார்க் அழிவுகளை தேடிக்கொண்டு, மறுமைக்குண்டான அழிவை தேடிக்கொண்டு உங்களது உள்ளத்தை விசாலப்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய அல்லாஹுடன் உங்களது தொடர்பை நீங்கள் நெருக்கமாக்கலாம். இந்த மாற்றத்தை, இந்த துன்யாவை ஹலாலான வழியில எப்படி செலவழிப்பது, எப்படி சம்பாதிப்பது, அருமை எப்படி அடைவது என்ற அத்தனைகளை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்ப இல்ல நீத தக்கவும் தக்குவா உடையவர்கள் என்றால் முதலாவதாக ஹலால். அப்ப ஹலாலுக்கு என்ன தேவை? எது ஹலால் ஹலால் என்று தெரிவதற்கு அழிவு தேவை. சரியா இல்லையா? ஒன்றை செய்வதற்கு முன்பு அது குறித்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று கண்டிப்பாக தெரிஞ்சு ஆக வேண்டும் அவர்களே. இதைத்தான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். இஸ்லாம் ஏற்ற ஒவ்வொருவரும் அவரவர் செய்ய வேண்டிய செயலை குறித்து அவர் கண்டிப்பாக கல்வியை தேடியே ஆக வேண்டும். வியாபாரத்தில் உனக்கு எது ஹலால் ஹராம், நீ வியாபாரம் செய்வோராக இருந்தால், வேலையில் உனக்கு எது ஹலால் ஹராம், நீ வேலை செய்வோராக இருந்தால், வேலையில் செய்வதிலே என்னென்ன முறை உனக்கு ஹலால் ஹராம், அது குறித்து கேட்கிறது. அடுத்த சகோதரர்களே, இந்த துன்யா மறுமையை பாதித்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். ஹலால் தான், ஆனால் அது மறுமையிலிருந்து உங்களை தடை செய்து விடக்கூடாது. எப்படி ஹராம பத்தி பேசாத இங்க விட்டுடுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு முஸ்லீமுக்கும் ஹராமுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஹலால் என்று நீங்கள் செய்வது, அந்த ஹலால் உங்களை மறுமையிலிருந்து தடுத்து விட வேண்டாம், உங்களது இபாதத்திலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம், ஜகாத்தை கொடுப்பதிலிருந்து உங்களை கட்டளாக மாற்றி விட வேண்டாம், உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் செலவழிப்பதிலிருந்து உங்களை கருவிகளாக மாற்றி விட வேண்டாம், உங்களுடைய மார்க்கத்திற்கு, உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் செலவழிப்பதிலிருந்து உங்களை முகம் திருப்பிக் கொள்ளும்படி செய்து விட வேண்டாம். ويقوم الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار ليجزيهم الله أحسن ما عملوا ويزيدهم من فضله. الله يجزيهم سليمان முஸ்லிம் வியாபாரிகளை பார்த்து சொல்கிறான், முஸ்லிம் பட்டதாரிகளை பார்த்து சொல்கிறான், இந்த துன்யாவை அல்ல அனுமதித்த ஹலான வழியிலே சம்பாதிக்கக்கூடிய மூமின்களை பார்த்து புகழ்ந்து அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அவர்கள் எவ்வளவு பெரிய வியாபாரங்கள் வர்த்தகங்கள் செய்தாலும், எவ்வளவு பெரிய கொடுக்கல் வாங்கல் செய்தாலும், எனது அடியார்களாகி அந்த மூமின்கள் என்னை மறக்க மாட்டார்களே. அந்த புகழ்ச்சிக்கு உரித்தானவர்களாக, அல்லாவுடைய அல்லாஹ் புகழக்கூடிய அந்த புகழ்ச்சிக்கு உரித்தானவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லிட்டு பார்த்தீங்கதான். சரி, இதுதான் நம்முடைய பிளான். நீங்கள் கோடியில் என்ன, எத்தனையோ கோடியில வர்த்தகம், நாட்டையே வழங்குவதற்கு திட்டம் கொடுங்கள், அதை பற்றி அல்லாஹ் அது உண்மை மறுமையை மறக்க செய்துவிட வேண்டாம். என்னை நினைக்காமல் எனது அடியான் எதிலும் ஈடுபட மாட்டான், என்னை மறந்து எதிலும் ஈடுபட மாட்டான். தொழுகையை நிலைநிறுத்துவதிலிருந்து, தொழுவதிலிருந்து என்று அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி தொழுகையை நிலைநிறுத்து? கோடி கோடி லட்சம் எத்தனையோ ஆயிரம் பேரோட உள்ள அக்குங்களுடைய அக்ரிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. சுருக்கமாக குறுகியதாக சிறியதாக பார்த்தாரே, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாஹ் மிகப்பெரியவன். எனவே பெரியவனுக்கு தனது மனதை பறி கொடுப்பாரே தவிர அற்பமான துன்யாவுக்கு பறி கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எனது திட்டத்தை நீ வெற்றியாக்கி வை, உன்னை கொண்டு நான் சுற்றம் வெற்றி அடையும் என்று அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து வருவார். இல்லையெல்லாம் நான் யாரு தெரியுமா, எத்தனை பிசினஸ் தெற்கு கிடைக்கிறது தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நான் கை வைத்த வியாபாரங்கள் எல்லாம் எப்படி கொடி கட்டி பார்க்கும் தெரியுமா, தன்னை பற்றி பெருமைப்படுவார், தன்னை பற்றி பெருமை பேசுவார், அல்லாஹுவை மறப்பார், அடுத்து அடி பாதாளம் மிகப்பெரிய கேவலத்திற்கு ஆளாவார். எத்தனையோ மக்களை இந்த ஊரில் நீங்கள் பார்த்திருக்கலாம். மறுமையை மறந்தவர்கள், மார்க்க சட்டங்களை மறந்தவர்கள், மார்க்கத்தை ஏராளமாக பேசியவர்களின் முடிவை அல்லாஹ் எப்படி கேவலமாக ஆக்கினார். மார்க்கத்தை பின்பற்றுவோரை மார்க்கம் வியாபாரத்திற்கு தடை, அதாவது பேசினால் முன்னேற முடியாது என்று சொன்னவர்களை எல்லாம் எப்படி அல்லாஹ் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சொன்னவர்களை அந்த கேவலம் நமக்கு வேண்டாம். தொழுகையை நிலைநிறுத்துவதிலிருந்து என்னுடைய வியாபார என்னுடைய அடியார்கள் அவர்கள் மறக்க மாட்டார்கள். கொடுப்பதிலிருந்து அவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படித்தான் துன்யாவில் அவர்கள் இருந்தாலும் பார்வைகளும் நெஞ்சங்களும் நடந்துக்கூடிய அந்த மறுமையை அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட என் அடியார்களுக்கு நீ ஏற்றிய இவர்கள் செய்ததை விட மிக அழகிய கூலியை நான் தருவேன். நீங்க கொஞ்சோட செஞ்சு கொண்டிருப்பீங்க, எப்படி நாளைக்கு தேவையான அளவுக்கு பார்க்கும்பொழுது முதலில் ஹலாலில் என்ன அந்த ஹலால் மறுமையை மறைக்க வைக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இல்லதீன தக்வா இந்த ரபியும் ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹா அன்ஹார், சதா நதிகள் ஓடக்கூடிய சொர்க்கங்கள், காலிதீன பீஹா நிரந்தரமாக இருப்பார்கள், வஅஸ்வாஜுன் முத்தஹ்ஹரா பரிசுத்தமான மனைவிகள் அவர்களுக்கு அங்கே உண்டு, வரிஸ்வானு மினல்லாஹ் அல்லாஹ்வின் அன்பும் பொருத்தமும் அவர்களுக்கு அங்கே உண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இன்றைய நமது முஸ்லிம்களை எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, நாம் எப்படி அதனை ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பரிசோதிக்க வேண்டிய சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற சகோதரர்கள். நம்முடைய மார்க்கம் இந்த இஸ்லாம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. நாம் பெற்றிருக்கிற கண்ணியம், நம்முடைய இந்த ஒரு கண்ணியமான சுய மரியாதையுடைய இந்த வாழ்க்கை, இன்று காவல்கள் மாற்று மதத்திலே உள்ளவர்கள் எவ்வளவு கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்ப்பதற்கு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்பவர்களாக, பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை பெற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களை கேவலப்படுத்துகின்றன, அவர்களுடைய குணங்கள் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தால் நாம் கண்ணியம் பெற்றிருக்கிறோம் சகோதரர்கள் இல்லையா, இஸ்லாமிய மார்க்கத்தால் நாம் கண்ணியம் பெற்றிருக்கிறோம், மனிதர்களாக நாம் இது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம், அவர்களும் நன்மையை பற்றி பேசலாம், ஆனால் மகளுக்காக, ஆனால் ஒரு முஸ்லிம் ஒரு நன்மையை பற்றி பேசினால் அல்லாஹ்விற்காக மறுமைக்காக செய்வார். அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாமை கொண்டு அவ்வளவு துன்யாவுடைய நிலமத்துகளையும் ஹலாலாக கொடுத்திருக்கிறார் சகோதரர்கள் இல்லையா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு அத்தனை ஹலாலாக விசாலமாக கொடுத்திருக்கிறார். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா, ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காவிரிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா, ஒரு காவிரிடத்தில் உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்து ஒரு காவிரிட்ட போய் என்னப்பா எப்படி இருக்கு, எப்படி இருக்கிற வாங்கலையா நீ நிலமையா, என்னத்த காலத்தில் இருக்கிற பாக்கலையா நீ, எல்லாம் போச்சு, நான் வணங்கின கடவுளை என்ன கையை விட்டு விட்டான், நாங்கமாக போயிட்டான், என்ன பாரு எப்படி கொண்ட நிலைமையில வச்சிருக்கிறான் பாரு, ஒரு திட்டு 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 அல்லாஹ் அவன் கடவுளை பத்தி திட்டு திட்டுன்னு திட்டிப்பான்,
ஒரு ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சு படுக்க வச்சிருக்கிற ஒரு முஸ்லீம போய் சந்திங்க,
அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு உள்ள ஒரு முஸ்லீம் போய் சொன்னீங்க, எப்படிங்க இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்வா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வா. ஒரு கை இல்லாத முஸ்லீமை சந்தியுங்கள், எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். கால் இல்லாத முஸ்லீமை பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். கண் இல்லாத முஸ்லீமை பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். எதுவுமே இல்லாத பட்டினி பஞ்சத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீமை பார்த்து நீ எப்படி பாதிக்கிறாய் என்று கேட்கிறீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவர் என்று சொல்வார். எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட, நஷ்டத்திற்கு மேல் நஷ்டமே ஆனாலும் கூட, அல்லாஹ் எனக்கு இருக்கிறார், அல்லாஹ் போதுமானவர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கை கொடுப்பான் என்று சொல்வாங்க. ஆனால் ஒரு காபில் கிடைக்கும் போது அவன் பெருமை பேசியவன் கொஞ்சம் நல்லா சோதிக்க ஆரம்பித்தால் பழிக்க ஆரம்பித்து விடுவான், ஏற்க ஆரம்பித்து விடுவான், நிராசை அடைய ஆரம்பித்து விடுவான். இல்லையா? இப்படித்தான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் நம்ம எவ்வளவு உயர்வு கொடுத்து வைத்திருக்கிறான், எவ்வளவு கண்ணீரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு மரியாதையை ஒழுக்கத்தை ஒரு மனித தன்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நாம் திரும்பி பார்க்கலாமா? இந்த இஸ்லாமுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் என்று, இந்த இஸ்லாமுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் என்று கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? அல்லாஹ்வுடைய இந்த தீனை கொண்டு எனக்கு எல்லாம் கிடைக்கிறது, கிடைத்ததா இல்லையா? சொல்லுங்க, கிடைத்ததா இல்லையா? அல்லாஹ்வை கொண்டுதானே அல்லாஹ்வை எப்படி அறிந்தீர்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு அறிந்தீர்கள், அல்லாஹ் கொடுத்த இந்த தீனை கொண்டு அறிந்தீர்கள். கொஞ்சம் திரும்ப யோசித்து பாருங்கள். யா அல்லாஹ், நீ கொடுத்த இந்த தீனை கொண்டு எல்லாவற்றையும் நான் கிடைக்கப்பட்டேன், இந்த தீனுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? உன்னுடைய இந்த இஸ்லாமுக்காக நான் எதை கொடுத்திருக்கிறேன்? நான் இந்த இஸ்லாமுக்காக என்ன அர்ப்பணிப்பை செய்திருக்கிறேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்று உலகளாவிய அளவில் முஸ்லிம்களை பற்றி, இஸ்லாமை பற்றி எப்படி பேசப்படுகிறது, எப்படி அவர்களை விமர்சிக்கப்படுகிறது, எப்படி அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்பதை ஒரு பக்கம் வையுங்கள். பிறகு நீங்களும் அதில் பொறுப்புள்ளவர்கள், உங்களுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது, உங்களுடைய செயலுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது, உங்களுடைய குணத்திற்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது, உங்களுடைய வியாபாரத்திற்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை முறையால், உங்களுடைய படிப்பால், உங்களுடைய வியாபாரத்தால், உங்களுடைய தொழிலால், உங்களுடைய குணத்தால், உங்களுடைய பழக்க வழக்கங்களால், உங்களுடைய மார்க்கப்பட்டால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் நல்ல பெயர் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் படைத்த நோக்கத்திலே நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு மாற்றமாக உங்களுடைய செயலால் மார்க்கம் படிக்கப்படுகிறது, உங்களுடைய குணத்தால் மார்க்கம் படிக்கப்படுகிறது, உங்களுடைய பண்பாட்டால் சமுதாயம் இகழப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தீன் குறை சொல்லப்படுகிறது. உங்களுடைய குணத்தால், உங்களுடைய சமுதாய அமைப்பால் இஸ்லாமிற்கு வரக்கூடிய மக்கள் தடுக்கப்படுகிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் அனாதையாக ஆகிறது என்றால் நீங்கள் அதற்காக மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நிறுத்தி வைத்து விசாரிக்கப்படுகிறது. என்னுடைய இந்த தீனுக்காக என்ன செய்தால் மனைவிமார்கள், பெண்கள் வருவார்கள், அல்லாஹ்வின் தூதரே என் கணவரை இருந்தேன், என் சகோதரரை இருந்தேன், என்னுடைய பிள்ளைகளை இருந்தேன் என்று சொல்வார்களா சொல்ல மாட்டார்களா? என் சொத்தை செல்வத்தை நான் என்னுடைய தீனுக்காக இருந்தேன் என்று. அன்பிற்குரியவர்களே, நாம் எதை இந்த தீனுக்காக இழந்தோம் என்று சொல்வதற்கு என்ன வைத்திருக்கோம்? அப்ப நீங்க கேட்பீங்க, என்ன ஆலிம்சா, அப்ப நாங்க சொல்றதுலாம் என்ன, நாங்கள் கொடுக்குற ஜக்காத்துலாம் என்ன? கேட்பீங்களா இல்லையா? கேட்க மாட்டீங்களா? கேட்பீர்கள். அன்பிற்குரியவர்களே, அதை நீங்க உங்களுடைய சொந்தத்துக்காக, உங்களுடைய திருப்திக்காக, உங்களுடைய அந்த வறுமை வாழ்க்கை நல்லபடியாக ஆக வேண்டும் என்று உங்களுக்காக நீங்கள் முற்படுத்திக் கொள்ளக்கூடியவை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று அல்லாஹ் எந்த மார்க்கத்தை கொடுத்து உங்களை சொர்க்கவாசியாக ஆக்கினானோ அந்த மார்க்கம் வளர்வதற்காக, அந்த மார்க்கம் ஓங்குவதற்காக, அந்த மார்க்கத்தின் பக்கம் மக்கள் வருவதற்காக, அந்த மார்க்கத்தை பற்றி மக்களுடைய உள்ளங்களிலே நன்மதிப்பு வர வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை இழந்தவர்கள் இந்த மார்க்கத்தை புகழ வேண்டும். மார்க்கத்தை குறை கூறியவர்கள் இப்படிப்பட்ட மார்க்கமா, முஸ்லிம்கள் தான் இப்படிப்பட்டவர்களா, இஸ்லாம் என்றால் இப்படிப்பட்ட மார்க்கமா என்று அவர்களை அழைப்பதற்காக, இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்கள் திரும்புவதற்காக வருவதற்காக இந்த இஸ்லாமுக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்? யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வியா இல்லையா?
சிந்திக்க வேண்டிய கேள்வியா இல்லையா சொல்லு. அப்ப இதற்காக திட்டமிடுகிறார்கள். வாழ்க்கை இப்படியே சென்றுவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை கூறி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் கூறுகிறான், வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹு வலஈ.
நீங்கள் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை அது எத்தனை ஆண்டுகளாக இருக்கட்டும், எவ்வளவு சுகமோகமான வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லா லஹு வலஈ, கொஞ்சம் விளையாட்டு கொஞ்சம் வேடிக்கை அவ்வளவுதான். வஇன்ன தாரல் ஆஹிரத்து லஹியல் ஹயவான், மண்மையின் வீடுதான் நிரந்தரமானது, மண்மையின் வீடுதான் நிரந்தரமானது, மண்மையின் வீடுதான் நிரந்தரமானது. நவ் காலு யழமூன், இந்த மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே. நவ் காலு யழமூன், இந்த மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே. நவ் காலு யழமூன், இந்த மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே, அறிந்து கொள்ள வேண்டுமே. அல்லாஹ்வுடைய இந்த வசனம் சூரா அன்காபு 29வது அத்தியாயத்தின் 64வது வசனம் சொல்றது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடுங்கள், கொஞ்சம் மாற்ற முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்காக, அந்த வேதத்தை புரிவதற்காக, அல்லாஹ்வுடைய திக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்காக, அல்லாஹ்விடத்திலே முனாஜா செய்வதற்காக, அல்லாஹ்வுக்கு உங்களுக்கும் இடையிலே தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக, தொடர்பை பசுமையாக வைத்திருப்பதற்காக, அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு இடையில் உண்டான தொடர்பை அதிகப்படுத்துவதற்காக, அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நெருக்கம் அதிகமாகுவதற்காக, மறுமையிலே உங்களுக்கு உயர்ந்த சொத்தத்தில் வீடு வேண்டும் என்பதற்காக அதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அல்லாஹ்வுடைய தீனை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுடைய பெண்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுங்கள். ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக தவித்துக் கொள்ளுங்கள். இன்று தங்களது பெண்களை வேலைக்கு அனுப்பக்கூடியவர்கள், தங்களது பெண்களை வேலைக்கு சம்பாதிப்பதற்காக அனுப்பக்கூடியவர்கள் எவ்வளவு அசௌகரியங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். இதற்காக சும்மாவா இருக்கு, படிச்சு கொண்டு பொண்ணு போனா ஒரு 3000-4000 திருந்த வரும், அது வச்சு இந்தியாவில எவ்வளவு சேர்க்கலாம், இந்த துன்யாவுக்காக எவ்வளவு அசௌகரியங்களை சகித்துக் கொள்கிறார்கள். உள்ள கை குழந்த அது கூட பக்கத்துல எங்கேயாவது கொடுத்துட்டு போயிடலாம். எப்படி அசௌகரியங்களை சகித்துக் கொள்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் என்று வந்து விட்டால் போட்டி போடுகிறார்கள். நீ இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா கூட்ட யாரு பாக்குறது, எப்படி நீ இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நான் எப்படி, கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். அவர்களுக்கு நீங்கள் துணையாக இருங்கள், உறுதியாக இருங்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆர்வம் கொடுங்கள், அவர்கள் உங்களுக்கு ஆர்வம் கொடுக்கும். நீங்கள் கற்று அவர்களுக்கு போதியுங்கள், அவர்கள் கற்று உங்களுக்கு போதிக்கட்டும். நீங்கள் இருவரும் கற்று ஒரு ஒழுக்கமான முஸ்லிமான அன்பு நிறைந்த, பாசம் நிறைந்த, ஈமான் நிறைந்த, ஹலால் நிறைந்த, தக்வா நிறைந்த, அல்லாஹ்வுடைய அன்பு நிறைந்த, அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்த ஒரு முஸ்லிமான சமுதாயத்தை வருங்கால ஒரு தலைமுறையை உருவாக்கி நாம் சொல்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கான நிறைவான தௌஃபீக்கை அருளை அல்லாஹ் அருளை உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹு அலீம் அலி ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم. اللهم اغفر لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن اليقين ما تغفر به علينا مصائب الدنيا، ومن العمل ما تبلغنا به جنتك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. والسلام عليكم ورحمة الله وبركاته.